எங்கள் அன்பான தகப்பனே, உம்முடைய திருப்பாதங்களிலே நாங்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களையும் கனிகளையும் குறித்து நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக எங்களை இங்கே அழைத்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இருதயங்களையும் எங்களுடைய சிந்தனைகளையும் உம்முடைய பரிசுத்த கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆயத்தப்படுத்தி எங்களுக்கு இந்த வேலை அதிக உபயோகமானதாக இருக்கும்படிக்கு அருள் செய். நேரவிதம் செய்கின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமுள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, முதலிலே இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஆண்டவருடைய வரங்களையும் கனிகளையும் பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஆண்டவருக்கு என்னுடைய முழு இருதயத்தோடும் முதலிலே நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் பார்க்க போகின்ற இந்த தியான அமர்வு பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களையும் கனிகளையும் பற்றியதாகும். இவற்றை குறித்து தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து இப்பொழுதைக்கு திருச்சபையில் என்ன விதமான கருத்துக்கள் நிலவுகின்றன என்பதை குறித்து ஒரு சின்ன அறிமுகத்தோடு நான் ஆரம்பிக்க விரும்புகின்றேன். பொதுவாகவே ஒரு நிராகரிக்கப்பட்ட ஒரு கடவுளாக தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் வந்து மூவொரு தேவன் என்று சொன்ன நம்முடைய திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது. பிதா, சுதன், பரிசுத்த ஆவி என்று மூவரையும் தேவனாக தான் நாம் கருதுகின்றோம். ஆனாலும் கூட பரிசுத்த ஆவியானவரை குறித்த அறிவு, பரிசுத்த ஆவியானவரை குறித்த தெளிவு எத்தனை கிறிஸ்தவர்களிடம் இருக்கின்றது, அதுவும் நம்முடைய ரோமன் கத்தோலிக்கர்கள் எத்தனை பேரிடத்தில் இருக்கிறது என்று கேட்கும் பொழுது அது மிகவும் சந்தேகத்திற்குரிய, வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருப்பதை நான் பார்த்திருக்கின்றேன். நாம் பார்த்திருக்கின்றோம். பொதுவாகவே பரிசுத்த ஆவியானவர் என்றாலே ஒரு மாதிரி இலக்காரமா, ஒரு மாதிரி ஏளனமா, பரிசுத்தாவி கூட்டத்துக்கு போறானாமா, பரிசுத்தாவி கும்பலவன், ஏதோ அல்லேலியா கோஷ்டி அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன், ஒரு அவர்ஷன் இருக்கிறத வந்து நம்ம பொதுவா இந்த இடங்களில் பார்த்து வருகின்றோம். அதுக்கு என்ன காரணம்னா, சகோதரர்களே, உலகம் வந்து சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கின்றது. நாம் சிறு மந்தை. இயேசு கிறிஸ்து சொன்னது போல, சிறு மந்தையே அஞ்சாதே. நாம் சிறு மந்தை. அவனுடைய ஆளுகைக்குள்ளே உலகம் இருக்கின்றபடினாலே அவன் நன்மையான அனைத்திற்கும் எதிர்த்து நிற்கின்றவன். அதனால்தான் பரிசுத்த ஆவியானவரை குறித்து அப்படி ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் சாத்தானாலே உண்டு பண்ணப்பட்டிருக்கின்றது. அப்படி இருக்கிற சூழ்நிலையிலும் கூட நீங்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியானவரை பற்றியும் அவருடைய வரங்கள் கனிகளையும் பற்றியெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு வந்திருக்கிறதை குறித்து நான் ஆண்டவருக்கு மிகவும் நன்றி செலுத்துகின்றேன். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்பது நமக்கு தெரியும், மூன்று கடவுள் ஒரே கடவுளாக இருக்கின்றார். பிதாசுதன், பரிசுத்த ஆவியானவர், மூன்றாவது கடவுளாக நாம் போற்றுகின்றவர் பரிசுத்த ஆவியானவர். நம்ம வேதத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஆதி முதல் தொடக்க நூலிலிருந்து ஜெனிசிஸிலிருந்து ரெவலேஷன் வரைக்கும் இப்போதை நடந்து வருகின்ற எல்லா காரியங்கள் வரைக்குமே பார்க்கும் பொழுது எங்கெல்லாம் கடவுளுடைய வல்லமை வெளிப்பட்டு ஆற்றல் வெளிப்பட்டு அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்திருக்கின்றனவோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய பங்களிப்பு இன்றியமையாததாக இருந்திருக்கிறது என்பதை நாம் காணலாம். நம்முடைய பைபிள்ல இருந்து பார்க்கும் பொழுது ஐ கேன் கிவ் யூ சோ மெனி ரெஃபரன்சஸ், ஏராளமான இடங்களிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். இப்போ தொடர்ந்து எல்லாவற்றையும் சொல்வது என்பது நேரக்குறைவினால் அது இயலாத காரியம். ரெண்டே ரெண்டு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லி உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியத்துவத்தை, அவருடைய அவசியத்தை உணர்த்த விரும்புகின்றேன். தொடக்க நூலிலே, ஆதி ஆகமத்திலே முதல் முதலாக உலகத்தை கடவுள் உண்டு பண்ணுகின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நீரின் மீது அசைவாடி கொண்டிருந்ததாக நாம் படிக்கின்றோம். இது ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல அது எப்படி இருக்குன்னா, பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த நீரின் மீது அசைவாடுகின்றது அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸ் வந்து கோழி தன்னுடைய முட்டையை அடைகாக்கின்ற அந்த ஒரு கான்டெக்ஸ்ட்ல வர்றதாக சொல்றாங்க, கிரீக் டிரான்ஸ்லேஷன், ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன். அப்போ கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணது, கிரியேஷன் நடந்தது, எக்ஸிக்யூட் ஆனதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பங்களிப்பு எவ்வளவு முக்கியமாக இருந்திருக்கிறது என்பது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கின்றோம். ஆக கிரியேஷன் தான் இட் வாஸ் த பிகினிங். அப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா கடவுள் உலகத்தை ஆரம்பிக்கின்றார். அப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கின்றார். அது தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம வந்து அதை உதாசீனப்படுத்திடுறோம். அதை படித்தால் நமக்கு அது மனதிலே நிற்பதில்லை. அதே மாதிரி அடுத்த உலகத்திலேயே மிகப்பெரிய அதிசயம், உலகம் தோன்றியது முதற்கொண்டு இது வரைக்கும் உலகத்திலேயே மிகப்பெரிய அதிசயம் நடந்தது என்றால் அது என்னவென்று சொல்ல முடியும், என்னவென்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். மீட்பு. இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமிக்கு வந்ததுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய அதிசயம். கடவுள் தம்முடைய மக்களுக்காக செய்த எல்லா செயல்களிலும் மிகுந்த மகிமைக்குரியது, மாட்சிமைக்குரிய விஷயம் என்னவென்றால், தன்னுடைய ஒரே பேரான குமாரன் உலகத்தை மீட்கும்படியாக இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இப்ப இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரை பிரித்து பார்க்கவே முடியாது. இயேசு கிறிஸ்து பிறந்தது நம்முடைய அன்னை மரியாள் பரிசுத்த ஆவியினாலே கற்பமாய் உருப்புவித்து பெற்றெடுத்தார்கள். அப்ப இயேசுவின் பிறப்பில் யார் இருக்கிறாங்க? பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்றார். அதற்கப்புறம் இயேசுனார் ஊழியத்திற்கு வரும்பொழுது, அந்த 30 வயசு முடிஞ்சு யோவான் ஸ்நானகர்கிட்ட வந்து ஞானஸ்தானம் வரும் பொழுது, வாங்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் புறாவின் வடிவிலே மேலிருந்து இறங்கி வந்து இயேசு கிறிஸ்துவை நிரப்புகிறதை காண்கின்றோம். அதற்கு பிறகுதான் இயேசு கிறிஸ்து பொது வாழ்விலே ஈடுபட்டு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கின்றார். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வாங்கினதற்கு பிறகுதான் இயேசு கிறிஸ்துவே ஊழியத்தை ஆரம்பிக்கின்றார். இப்போ பரிசுத்த 30 வருஷம் வரைக்கும் இயேசுனார் ஊழியம் பண்ணல, அவர் வந்து பெற்றோர்களுக்கு அடங்கி இருந்ததா நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்திற்கு அடித்தளமாக இருந்தது பரிசுத்தாவியனுடைய நிரப்புதல். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில சொன்ன மாதிரி பரிசுத்தாவியானவரை பிரித்து இயேசு கிறிஸ்துவை வந்து நம்ம படிக்கவே முடியாது, அனலைஸ் பண்ணவே முடியாது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து ஏராளமான அற்புதங்களை செய்தார். இந்த பூமியில் இருக்கும் பொழுது பேய்களை ஓட்டினார், நோய்களை விரட்டினார், ஏழைகளுக்கெல்லாம் சுகமளித்தார், இறந்தவர்களை உயிரோடு எழுப்பினார். இந்த எல்லா செயல்களிலுமே அவரோடு கூட இருந்து செயலாற்றியது யார் என்று கேட்டால் பரிசுத்த ஆவியானவர். இதை எப்படி சொல்றேன்னா, ஒரு இடத்துல ஜீசஸே சொல்லியிருப்பார், இயேசுனார் சொல்லியிருப்பார். பரிசேயர்கள் வந்து கேட்பாங்க, நீங்க வந்து பயல் செபூல வச்சுதான் பேய் ஓட்டுற அப்படின்னு சொல்லி குற்றப்படுத்தும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, நான் கடவுளுடைய ஆவியை வைத்து தீய ஆவிகளை விரட்டுகின்றேன் என்றால் கடவுளுடைய அரசு உங்களிடத்திலே வந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப இயேசு கிறிஸ்து பேய் ஓட்டினது எப்படி ஓட்டினாரு? பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைகளை கொண்டுதான் இயேசு கிறிஸ்து பேய்களை விரட்டினார். அதே மாதிரி இயேசு இது அவருடைய ஊழி பிறப்பிலே இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அவர் ஊழியத்திற்காக அபிஷேகிக்கப்படும் பொழுது பரிசுத்தாவியானவர் உள்ளே வந்தார். ஊழியம் செய்யும் பொழுதெல்லாம் பரிசுத்தாவியானவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தார். இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு 3ஆம் நாள் வல்லமையோடு இறந்தோரிடத்திலே இருந்து உயிர்த்தெழும் பொழுதும் பரிசுத்தாவியானவர் தான் எழுப்பியிருக்கின்றார். இதற்கும் பைபிளிலே வசனங்கள் இருக்கின்றன. சின்னப்பர் பின்னாடி ஒரு இடத்துல சொல்லும் பொழுது, தம்முடைய ஆவியினால் கிறிஸ்துவை இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழச் செய்த கடவுள் நம்மளையும் அதே மாதிரி உயிர்த்தெழச் செய்வார் அப்படின்னு சொல்லி. அப்போ கிறிஸ்து இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்ததாகி அந்த மாபெரும் மீட்பின் நற்செய்தி அதிசயம் நடக்கும் பொழுது அதை நடப்பித்தது யார் என்று கேட்டால் பரிசுத்தாவியானவர். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தாவியானவருடைய பங்களிப்பு இவ்வளவாக இருக்கும் பொழுது எவ்வாறு நாம் பரிசுத்தாவியானவரை குறித்து அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம்? அது சாத்தானுடைய ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி. பரிசுத்தாவியினாலே அது ஒரு நெகட்டிவ், ஒரு அவர்ஷன் இல்லாதையும் வந்து ஒரு வித்தியாசமா பாக்குறாங்க. அதற்கு காரணம் வந்து இந்த மாதிரி சாத்தான் வந்து மக்களுடைய கண்களை கட்டி வைத்திருக்கிறதா. நீங்கள் எல்லாரும் இங்க வந்திருக்கிறதை குறித்து இந்த ஒரு பர்டிகுலர் காரணத்திற்காக நான் கடவுளுக்கு மிகவும் நன்றி செலுத்துகின்றேன். அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லையா, பரிசுத்த ஆவியானவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் அவரை பெற்றுக் கொள்வதற்கும் அவருடைய வரங்களை எல்லாம் பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பதற்காக நம்ம இங்க வந்திருக்கிறோம். இது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இப்போ பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு அவசியமானவர் என்பதை நாம் இப்போ மேற்கொண்டு பார்த்த நிகழ்வுகளின் மூலமாக ஓரளவுக்கு புரிந்து கொள்ளலாம். இப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதற்காக அவசியம்? இப்போ ஜீசஸ் இயேசுனார் பேசும் பொழுது ஒருவன் மறுபடியும் பிறந்தாலே ஒழிய விண்ணரசிலே செல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ மறுபடியும் பிறக்கிறது எப்படி பிறக்கிறோம்? மறுபடியும் பிறக்கும் பொழுது நமக்கு ஆவியாக அமைவது யார்? பரிசுத்த ஆவியானவர். நாம் மறுபடியும் பிறக்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய மனிதன் மீண்டும் உயிர் பெற்று எழும் பொழுது அந்த அதிசயத்தை செய்து அந்த ஆவிக்குரிய மனிதனுடைய உயிர் மூச்சாக இருக்கின்றவர் யார் என்று கேட்டால் பரிசுத்த ஆவியானவர். அதே போல நாம் வாழும் பொழுதும் சரி, பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்கு துணையாளராக இருக்கின்றார். இயேசு கிறிஸ்து விண்ணகத்திற்கு எழுந்தருளி செல்வதற்கெல்லாம் முன்பாக அந்த ராவணவில் வந்து சீடர்களோடு சேர்ந்து கடவுளுக்கு இடத்துல ஜெபிக்கும் பொழுது சொல்லுவார், நான் போறதான் உங்களுக்கு நல்லது, ஏன்னா நான் போனாதான் பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்கள்கிட்ட அனுப்ப முடியும். அவர் வந்தார்னா அவர் உங்களுக்கு துணையாளராக இருப்பார், உங்களுடைய தேற்றரவாளராக இருப்பார், உங்களுக்கு சத்தியத்தை தெரிவிப்பார், நீங்கள் பாவம் செய்யும் பொழுதெல்லாம் அதை உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார், நீங்கள் வல்லமையோடு எனக்கு ஊழியம் செய்வதற்கு அவர் அடித்தளமாக இருப்பார், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு தான் போனார். அப்ப இயேசுனார் போகும்பொழுதே மறுபடியும் அவருடைய சீடர்களுக்கு வந்து ஊதி அவர்கள் முகத்திலே ஊதி பரிசுத்த ஆவியானவரை அருளி செல்வார். அப்பப்பா இயேசு கிறிஸ்து போனதுக்கு அப்புறம் யார் வந்துட்டாங்க? பரிசுத்தாவியானவர் வந்துட்டார். வந்ததனுடைய நோக்கம் என்ன? விசுவாசிகளோடு தங்கியிருந்து அவர்களுடைய துன்ப வேளையிலும் அவர்களுடைய பிரச்சனைக்குரிய வேளையிலும் அவர்களை தேற்றி ஆற்றி பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கின்ற பொறுப்பு இப்பொழுது யாரிடத்தில் இருக்கின்றது? பரிசுத்த ஆவியானவரிடத்தில் இருக்கின்றது. அவ்வளவு அவசியமானவராக நமக்கு ஆவியானவர் இருக்கின்றார். அதே மாதிரி நம்முடைய மீட்பு, இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ சின்னப்பர் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள், ஏனென்றால் மீட்பின் நாளிற்கென்று அவர் உங்களுக்கு முத்திரையிட்டு இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லுவார். இப்ப மீட்பின் நாளிற்கென்று முத்திரை யார் இட்டிருக்கிறாங்க? பரிசுத்த ஆவியானவர். இப்ப மீட்பின் நாளிலே பரிசுத்த ஆவியின் முத்திரையை பெற்றுக் கொள்ளாதவர்கள் மீட்படைய முடியுமா? முடியாது. மீட்பின் முத்திரை எங்கதான் இருக்குது உங்களுக்கு? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது அவருடைய தன்னுடைய முத்திரையை வைத்திருந்தால்தான் நீங்கள் மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதிலே நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லியது மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கின்றது. ஆகவே பரிசுத்த ஆவியானவரை உதாசீனப்படுத்தாதீர்கள். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் எப்படி என்றால், உடம்புக்கு எப்படி உயிர் அவசியமோ அதே மாதிரி ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் பரிசுத்த ஆவி அவசியம். சின்னப்பர் வந்து ரோமையர் 8:9 தெளிவாக சொல்லியிருப்பார், கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதவர்கள் கிறிஸ்தவர்களே கிடையாது. ஆக கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதவர்கள் கிறிஸ்தவர்களே கிடையாது. பெயர் கிறிஸ்தவர்களாக நடை பிணமாக நாம் அலையலாம். கிறிஸ்துவின் ஆவி இல்லாத பொழுது நாம் பிணம். ஏனென்றால் உயிர் இல்லாத ஒரு உடலை பார்த்து நாம் என்ன சொல்றோம்? பிணம் என்று சொல்லுகின்றோம். இப்ப பரிசுத்த ஆவியானதுதான் நமக்கு உயிர். ஆவிக்குரிய மனிதனுக்கு பரிசுத்த ஆவிதான் உயிர். பரிசுத்த ஆவி இல்லாமல் நாம் வாழும் பொழுது நாம் வெறும் நடை பிணமாக இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவன் இல்லை என்பதை இந்த வேளையிலே தெரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியத்துவத்தை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கின்றேன். பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஒரு வாழ்வு அது உயிருள்ள வாழ்வே அல்ல. ஏதோ ஏனோ தானோ என்று வாழ தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு காலத்திற்கு அப்படி வாழ முடியும் என்பது சந்தேகம். ஆகவே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வது இந்தந்த காரணங்களுக்காக மிகவும் அவசியமாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, சகோதரிகளே. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், மனிதர்கள் செய்கின்ற எல்லா பாவங்களும் எல்லா அக்கிரமங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், ஆனால் யாராவது ஒருவன் பரிசுத்த ஆவியானவரை நிந்தித்து பேசினால் அவனுடைய பாவத்திற்கு மன்னிப்பே கிடையாது. ஆகவே மிகவும் எச்சரிக்கையாக நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியது பரிசுத்த ஆவியானவரை பற்றின காரியங்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் பரிசுத்த ஆவியானவரை தெரிந்தே தூஷித்து விடாதீர்கள். அது உங்களுடைய ஆத்மாவினுடைய நித்திய அழிவிற்கு காரணமாகி விடலாம். ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தியோ அல்லது நிந்தித்தோ அவருடைய செயல்களை அசிங்கப்படுத்தியோ விடாதீர்கள். தெரியாதவர்கள் செய்யலாம், ஆனால் இப்ப நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அந்த மாதிரி ஒரு பாவத்தை நாம் செய்யக்கூடாது, செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எதற்காக? நம்முடைய ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தேற்றரவாளர் துணையாளர், துன்பங்களிலே துணை நிற்பதற்காக வந்தவரை எதற்காக நாம் மனம் நோக செய்ய வேண்டும்? அவரை எதற்காக தூஷிக்க வேண்டும்? ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியத்துவத்தை இந்த வசனங்கள் மூலமாகவும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ இத்தகைய அறிமுக உரையோடு இப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் கனிகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருத்தன் வந்து மறுபிறப்படையும் பொழுது அவன் ஒரு புது சிருஷ்டி, அவன் ஒரு புது சிருஷ்டி, அவன் புதுசா பிறந்திருக்கிறான். அப்படி பிறந்திருக்கும் பொழுது அவர் ஆவியானவர் அவனுக்கு உயிராக இருக்கின்றார். அப்படி உயிரா இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா ஆவியானவர் அவனுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து ஒரு சில இயற்கைக்கு மேலான ஆற்றல்களை நம்ம இடத்துல செயல்பட வைக்கின்றார். அந்த இயற்கைக்கு மேலான ஆற்றல்களை தான் நாம் பரிசுத்த ஆவியின் வரங்கள் என்று குறிப்பிடுகின்றோம். அதான் கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். They are the supernatural abilities given to us by the Holy Spirit as we grow in spirit. நாம் ஆவியிலே வளரும் பொழுது நமக்குள்ளே ஆண்டவராகி ஆவியானவர் இயற்கைக்கு மேலான ஒரு சில மனிதர்களாலே புரிந்து கொள்ள முடியாத ஒரு சில செயல்களை நம்ம இடத்திலே நடப்பிக்கின்றார். அந்த செயல்களை தான் நாம் என்னவென்று சொல்கின்றோம்? பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் என்று குறிப்பிடுகின்றோம். இப்போ பரிசுத்த ஆவியின் வரங்கள் வாங்காம வெறும் அபிஷேகத்துடனே மட்டுமே நின்றுவிட முடியுமா? அது முடியாது, இருக்கக்கூடாது. இப்போ நான் வந்து இப்போ ஐ வில் கம்பேர், ஒரு மனுஷன் வந்து நேச்சுரலா இந்த உலகத்துல பிறக்கிறான், ஒரு சின்ன குழந்தையா பிறக்கிறான், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வர்றான். இதே நிகழ்வை நாம் பரிசுத்த ஆவியான் மறுபிறப்புன்னு சொல்றோம் பாத்தீங்களா, ரீபர்த் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் பிறக்கிறோம் நம்ம பரிசுத்த ஆவியானவரை, நாம் அவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் மறுபடியும் பிறக்கிறோம். அப்ப நம்மளும் பரிசுத்தாவிக்கிற ஒரு சின்ன குழந்தையா பிறக்கும். இப்போ உலகத்தில் ஒரு சின்ன குழந்தை எப்படி வளர்ந்து பெரிய ஆளாகுதோ அதே மாதிரி பரிசுத்தாவிக்குள்ளேயும் நாம் நாட்கள் செல்ல செல்ல வளர்ந்து பெரியவர்கள் ஆகின்றோம். இப்போ ஒரு பிறந்த குழந்தை வந்து நிக்க கூட முடியாது, நடக்க முடியாது, பாட முடியாது, பேச முடியாது, அதனால எதுவுமே செய்ய முடியாது. அதே மாதிரி பரிசுத்தாவிக்குள் நாம் பிறந்த பொழுது அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனால் இதுவே 5 வயசு, 10 வயசு, 15 வயசு, 20 வயசு ஆகும் பொழுது அந்த குழந்தை வந்து ஒவ்வொரு திறமைகளாக பெற்றுக்கொள்கின்றது. அதே மாதிரி நம்மளும் ஆவியில வளரும் பொழுது ஒவ்வொரு திறமைகளாக ஆண்டவர் நமக்கு தருகின்றார், கற்றுக் கொடுக்கின்றார். அந்த திறமைகளை தான் நாம் பரிசுத்த ஆவியின் வரங்கள் என்றும் பார்க்கின்றோம். இப்போ அடுத்ததாக பரிசுத்த ஆவியின் வரங்கள் நமக்கு எதற்காக வேண்டும், பரிசுத்த ஆவி எதற்காக வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். ஏன்னா பரிசுத்த ஆவி இல்லைன்னா நம்ம செத்த மனுஷங்க, நடைபயணமாக தான் வாழ வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றேன். இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் நமக்கு பெற்றுக்கொள்வதன் மூலமாக என்ன பலன், எதற்காக ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறத குறித்து அடுத்து பார்க்க போறோம். இப்ப பைபிள்ல இருந்து பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் வரங்கள் ஒரு மனிதனுக்கு அருளப்படுவதற்கு 2 காரணங்கள் இருப்பதாக வேதம் சொல்லுகின்றது. ஒரு காரணம் வந்து நாம் நம்முடைய சொந்த ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்காக பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஆவியிலே வளருவதற்காக, முன்னாடி சொன்ன மாதிரி சின்ன குழந்தையா இருந்தா சின்ன குழந்தையாவே இருந்துட முடியுமா? அப்படியே இருந்துட்டு அதுக்கு பேர் என்னது, மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை, மனம் குன்றிய குழந்தை, அப்படி மன வளர்ச்சி குன்றிய குழந்தைன்னு சொல்லிடுறோம். அது வந்து நம்ம வாங்கின குழந்தையாவே இருந்துட முடியாது. வி ஹாவ் டு க்ரோ. அப்போ நம்ம எப்படி வளர்றதுன்னா பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் இருக்கும் பொழுது நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே வளர்ச்சியை பார்க்க முடியும். அது எப்படி நடக்குதுங்கிறத நான் பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ஒரு காரணம், நாம் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலே மேம்படுவதற்காக நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் தேவை. அது எப்படிங்கறத ஐ வில் எக்ஸ்பிளைன் லேட்டர். அடுத்த 2வது காரணம் எதற்காக பரிசுத்தாவியின் வரங்கள் அருளப்படுகின்றன என்றால் பொது நன்மைக்காக. அது சின்னப்பரே ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பார், வரங்கள் நமக்கு அருளப்படுவதற்கு காரணம் பொது நன்மைக்காக. சுய நன்மைக்காக மட்டுமில்லை, அதை காட்டிலும் பெரிய காரணம் பொது நன்மைக்காக. பொது நன்மைக்காக என்ன, கடவுளுடைய ஊழியத்திலே நாம் பயன்படுத்துவதற்காக. கடவுளுடைய ஊழியத்திலே கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவர் மேலும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடமை என்னவென்றால் நாம் ஊழியம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு அவர் மேலே போறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, உலகமெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள். அப்போ கிறிஸ்துவன் ஒவ்வொருவனுக்கும் அந்த கடமை இருக்கு, ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவித்த. இயேசு கிறிஸ்து சொன்ன இன்னொரு வார்த்தையும் உங்களிடத்துல மேற்கோள் காட்ட விரும்புகின்றேன், என்னோடு இல்லாதவன் எனக்கு எதிராக இருக்கிறான், என்னோடு சேகரிக்காதவன் சிதறடிக்கிறான். அப்ப நம்ம ஊழியம் செய்யல, பரிசுத்தாவி வாங்கிட்டு ஊழியம் பண்ணி என்ன பண்றோம், வி ஆர் ஒர்க்கிங் எகெயின்ஸ்ட் த கிங்டம் ஆஃப் காட், கடவுளுடைய அரசாட்சிக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்பது அர்த்தமாகும். ஆகவே ஒவ்வொருவனும் ஊழியம் செய்து ஆக வேண்டும். அது நம்முடைய தலைமையில் இருக்கக்கூடிய மிக இனிமையான ஒரு கடமை. ஆகவே பொது நன்மைக்காகவும் பரிசுத்த ஆவியான பொது நன்மைக்காக தான் அதிகமாக வரங்கள் அருளப்படும். ஒரு சில அடிப்படையான வரங்கள் வந்து தனி மனிதனுடைய வளர்ச்சிக்காக ஆண்டவர் கொடுக்கின்றார். பெரிய பெரிய வரங்கள்லாம் வந்து ஆண்டவர் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா ஊழியத்துல பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான். அப்ப உங்களுக்கு ஊழிய வாஞ்சி இல்லாத பட்சத்திலே அந்த மாதிரி வரங்களையும் நீங்கள் கடவுளிடமிருந்து எதிர்பார்க்க முடியாது, அவர் தரமாட்டார். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்து அதன் மூலமாக நம்ம ஏதாவது செய்யணும், வாங்கி அப்படியே கிடப்புல போட்டு வச்சிருக்கிறதுக்கு நம்மளுக்கு எதுக்கு வரம். ஆனா வந்து பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் அருளப்படுவதற்குரிய 2 காரணங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒன்று, நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக, நம்முடைய ஞான வளர்ச்சிக்காக. சின்ன இடத்துல சொல்லியிருப்பார், பரவச பேச்சு பேசுகிறவன் தன்னுடைய ஞான வளர்ச்சிக்காக பேசுகிறான் என்று சொல்லியிருப்பார். இப்ப இந்த வசனத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, பரவச பேச்சு நாம் ஆவியிலே வளர்வதற்கு துணை நிற்கின்றது என்பதை தெரிந்து கொள்கின்றோம். அதே மாதிரி ஒரு இடத்துல தெளிவா சொல்லியிருப்பாரு, பொது நன்மைக்காக தான் வரங்கள் அருளப்படுகின்றன அப்படின்னு சின்ன பிரிவு 1 கொரிந்தியர் 12:13-14. இதுதான் வந்து நீங்க வரங்களை பற்றி தெரிந்து 3 அதிகாரத்தை சின்னப்பர் வந்து இந்த ஒரு காரணம்காக கொடுத்திருக்கிறார். ஆதி திருச்சபையிலே சகோதரர்களே சகோதரிகளே, இந்த வரங்கள் எல்லாம் ஏராளமாக செயல்பட்டிருக்கின்றன. அதற்கு இந்த அதிகாரங்களை நீங்க படிச்சு பார்த்தா தெரியும், ஏன்னா காரணம் எல்லாம் இவ்வளவு தூரம் ஸ்ட்ரெஸ் கொடுத்து சின்னப்பர் பேசியிருக்க மாட்டார். 3 அதிகாரங்கள்ல பாத்தீங்கன்னா அந்நிய பாஷையை பத்தி ஆட்டும், தீர்க்க தரிசன வரங்களை பற்றியாகட்டும் அல்லது மற்ற முக்கியமான வரங்களை பற்றி அதிகம் அதிகமாக சின்னப்பர் பேசியிருப்பார். அது காரணம் என்னன்னா, அந்த காலங்களில் விசுவாசிகளிடத்திலே இந்த வரங்கள் எல்லாம் மிகவும் சாதாரணமாக செயல்பட்டு இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். இப்பதான் எல்லாம் வந்து குறைஞ்சு போச்சு. அது காரணம் என்னன்னா, நம்மிடத்திலே நேர்மை இல்லை, நம்மிடத்திலே அந்த அறிவு இல்லாமல் போயிடுச்சு. பரிசுத்தாவியானவரை குறித்த ஞானமின்மையினாலே நாம் இந்த மாதிரி ஒரு பெயர் கிறிஸ்தவர்களாக நடமாடும் பிணங்களாக வாழ்ந்து வருகின்றோம். நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். இப்போ அடுத்ததாக நாம் பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். என்னென்ன வரங்கள், அது ஒவ்வொன்றும் எப்படி எல்லா வரங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது எக்ஸ்பிளைன் பண்ண தனியா ஒரு கிரேஸ் நடத்தணும். அந்த அளவுக்கு வரங்கள் இருக்கின்றது. கடவுள் கொடுக்கிறதுக்கு அவ்வளவு ஆயிரக்கணக்கான வரங்களை அவர் வைத்திருக்கின்றார். ஆனால் சின்னப்பர் வந்து தம்முடைய திருமுகத்திலே குறிப்பிடும் பொழுது 9 வரங்களை மட்டும் வந்து முக்கியமானவைகளாக கருதி குறிப்பிடுகின்றார். இந்த 9 வரங்களும் நீங்க 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கு. அதுல ஒரு சில வரங்களை நான் என்னவென்று சொல்லுகின்றேன். சொல்லி முக்கியமான வரங்களை, அடிப்படையான வரங்களை மட்டும் நான் உங்களுக்கு, அவை எப்படி செயல்படுகின்றன, அவற்றை நான் எதற்காக பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த வரதை எப்படி, அதனுடைய மெக்கானிசம் என்ன அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ என்னென்ன வரங்கள்ங்கிறதுல முக்கியமான வரங்கள் ஒரு சிலவற்றை நான் குறிப்பிடுகின்றேன். முதலாவது கிஃப்ட் ஆஃப் டங்ஸ், அந்நிய பாஷைகளை பேசக்கூடிய வரம். ஒரு சிலருக்கு இப்பவே இருக்கலாம் வரத்தை பற்றின ஒரு தெளிவான அறிவிற்கு நாம் கடந்து செல்வோம் பின்பு. அடுத்தது கிஃப்ட் ஆஃப் விஷன்ஸ், கிஃப்ட் ஆஃப் விஷன்ஸ் தமிழில் காட்சிகள் காணக்கூடிய வரம், தரிசனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபசி, இறைவாக்கு உரைக்கின்ற வரம். அடுத்ததாக தென் இன்டர்பிரேஷன் ஆஃப் டங்ஸ், அந்நிய பாஷைக்கு விளக்கம் கூறக்கூடிய திறன், அந்த வரம். அடுத்ததாக டிசர்னிங் ஆஃப் ஸ்பிரிட்ஸ், நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வரங்கள், ஆவிகளை தேர்ந்து தெடுகின்ற திறன். இது வந்து நல்ல ஆவியா, பரிசுத்த ஆவியானவர்களுடைய செயல்பாடா, அல்லது அசுத்த ஆவியின் செயல்பாடா என்று பிரித்து உணரக்கூடிய வரம், அது டிசர்னிங் ஆஃப் ஸ்பிரிட்ஸ். அடுத்ததாக ஒர்க்கிங் ஆஃப் மிராக்கிள்ஸ், அற்புதங்கள் அதிசயங்களை செய்யக்கூடிய வரம். அடுத்ததாக ஹீலிங், நோய்களை குணமாக்கக்கூடிய வரம். இந்த வரங்கள் தான் அதிகமாக பொதுவாக ஊழியர்களிடத்தில் செயல்படுகின்றன. இந்த வரங்களை கொண்டுதான் பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திற்கென்று ஆட்களை சேர்த்து வருகின்றார். ஆகவே இந்த வரங்களை குறித்து நான் உங்களோடு என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக நாம் கிஃப்ட் ஆஃப் டங்ஸை எடுத்துக்கொள்வோம், அந்நிய பாஷைகளை பேசுகின்ற வரம். இப்பொழுதைக்கு திருச்சபையிலே மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு, மிகவும் தவறாக பயன்படுத்தப்பட்டு, மிகவும் அதிகமாக ஏளனம் செய்யப்படக்கூடிய வரம் என்னவென்று கேட்டால் இந்த அருமையான வரம், அந்நிய பாஷைகளை பேசக்கூடிய வரம். அது ஏன் இந்த அளவுக்கு வந்து இப்படி ஒரு கெட்ட பேர் அந்த வரம் வாங்குச்சுன்னு எனக்கு அவ்வளோக்கா புரியல. பட் ஐ வில் எக்ஸ்பிளைன் ஒரு பாசிபிள் காரணம் என்னவென்று நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். அதை அட்லீஸ்ட் இனிமேலாவது நம்ம தவிர்க்கணும். மிக அத்தியாவசியமான, மிக அடிப்படையான ஒரு வரம். பூரணமாகவே நம்முடைய சொந்த ஞான வளர்ச்சிக்காக கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய வரம். மற்ற வரங்கள்லாம் வந்து பொது நன்மையும் இருக்கும், நம்மளுடைய சுய வளர்ச்சியும் இருக்கும். ஆனால் பொதுவாக டங்ஸ் ஆண்டவர் கொடுக்கறது வந்து மேக்சிமம் 90% வந்து நம்ம ஞான வளர்ச்சி அடைவதற்காக தான் கொடுக்கின்ற. ஏன்னா அந்நிய பாஷைங்கிறது நம்ம புரியாத மொழியில பேச போறோம். அதன் மூலமாக வந்து ஊழியத்தில் அது வந்து அவ்வளவு தூரம் பயன்படுமா அப்படிங்கறது எனக்கு தெரியல. பட் இட் இஸ் நார்மலி கிவன் ஃபார் அவர் செல்ஃப் குரோத், சுய ஞான வளர்ச்சிக்காக கடவுள் கொடுக்கக்கூடிய வரம். அதனால நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிறேன். அதெல்லாம் தப்பான ஒரு புரிந்து கொள்ளுதல். அந்நிய பாஷையினால என்னமோ வளர்றாங்கடா, என்னமோ வளர்றானுங்க, கிறுக்க மாதிரி வளர்றானுங்க, எல்லாம் கும்பலா சேர்ந்துட்டு என்னமோ வளர்றானுங்க, இன்னும் தப்பு தப்பா பேசுறாங்க. ஆனா அந்த வரம் வந்து எவ்வளவு முக்கியமானது என்பதை உங்களுக்கு நான் எடுத்து சொல்லுகின்றேன். இப்ப அதற்கு முன்பாக அந்நிய பாஷைக்கு பைபிள் என்ன ரெஃபரன்ஸ் இருக்கு? முதல் ரெஃபரன்ஸ் யார் கொடுத்ததுன்னா, இட் இஸ் நன் அதர் தேன் அவர் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்நிய பாஷைக்குரிய முதல் ரெஃபரன்ஸ் யாரு சொல்லியிருக்கிறாங்கன்னா இயேசுநாதர். மார்க் 16 அதிகாரத்திலே பரலோகத்திற்கு இயேசுநாதர் எழுந்தருளி செல்வதற்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சீடர்களுக்கு அவர் சொன்ன கடைசி சில வார்த்தைகள்ல என்ன சொல்லியிருக்கிறாரு, என்னை விசுவசிப்பவர்களிடம் இவ்வறிகுறிகள் காணப்படும், பேய்களை துரத்துவார்கள், அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாரு, நவமான பாஷைகளை பேசுவார்கள், அந்நிய மொழிகளை பேசுவார்கள். இப்ப ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் இஸ் கிவன் பை ஜீசஸ் கிரைஸ்ட். ஹவு கேன் வி இக்னோர், எப்படி அந்நிய பாஷை இல்லை என்று சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்து இருக்குதுன்னு சொன்னது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவ்வளவு பெரிய ஆள நம்ம, இயேசு கிறிஸ்துவோட பெரிய ஆள நம்ம. பல மக்கள் வந்து அந்த மாதிரி சொல்றாங்க, அந்நிய பாஷையெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அது வந்து அந்த காலத்துல சின்னப்பர் வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப எழுதினார். தயவு செய்து அதெல்லாம் நம்பாதே, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அப்படிலாம் எழுத வேண்டிய அவசியம் அவருக்கு இல்ல. சரி, அவர் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப எழுதியிருந்தாலும் அது வந்து அது ஒரு விதண்டாவாதம் என்றுதான் நான் சொல்லுவேன். நம்மகிட்ட ஒரு வரம் இல்லைங்கிறதுக்காக அது வரமே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? ஆண்டவர்கிட்ட கேட்டா கட்டாயமா கொடுப்பார். பரிசுத்த அந்நிய பாஷை இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா தயவு செய்து நம்பாதே. யூ ஹாவ் பைபிள் ரெஃபரன்ஸ். இயேசு கிறிஸ்து ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்கும் போது யார் அதை வந்து நெகேட் பண்ண முடியும்? யார் அது இல்லைன்னு சொல்லும்? இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு அவருடைய விசுவாசிகள் அந்நிய பாஷையை பேசுவார்கள் என்று. இப்ப நம்ம அவரை விசுவாசிக்கிறோம், நம்ம அந்நிய பாஷை பேசணும்ல? இல்ல, அந்நிய பாஷையில ஒன்னு இல்ல, ஏன்னா நம்மளுக்கு வரல. அப்படி சொல்றது வந்து நம்மை நாமே ஏமாத்தி கொள்ளக்கூடிய ஒரு சின்ன வழிமுறை. ஆக முதல் ரெஃபரன்ஸ் வந்து இட் இஸ் கிவன் பை ஜீசஸ் கிரைஸ்ட். சோ பிலீவ் இட், பிலீவ் இட் வித் ஆல் யுவர் ஹார்ட், இட் இஸ் ட்ரூ. இதோ காரணம் இல்லாமல் எத்தனையோ ஊழியர்கள், எத்தனையோ விசுவாசிகள் இந்த வரத்தை பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லாத ஒன்றை வந்து இவ்வளவு பரவலாக செயல்பட வைக்க முடியுமா கடவுள்? உங்களுடைய சிந்தனைக்கு இதை கொடுக்கின்றேன். அதே மாதிரி மற்ற இடங்கள்ல வந்து சின்னப்பர் வந்து நிறைய இடங்கள்ல அந்நிய பாஷையை குறித்து பேசியிருக்கின்ற ஒரு சில மூணு ரெஃபரன்ஸ் மட்டும் நாங்கள் தரேன். ஒன்னு வந்து அவரே வந்து அந்நிய பாஷை பேசினதாக சொல்லியிருக்கின்றார். உங்கள் அனைவரை காட்டிலும் நான் அதிகமாக அந்நிய பாஷை பேசுகின்றேன் என்று யார் சொல்லியிருக்கிறாங்க? சின்னப்பர் சொல்லி ஃபர்ஸ்ட் ஏசுனாரு, அதுக்கப்புறம் சின்னப்பர் அவரே பேசுன ஏசுனாரா நம்ம பேசணும்னு சொன்னார். சின்னப்பர் அவரே பேசுனதா சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம அந்நிய பாஷையை மறுத்து பேசும்போது வந்து நம்ம சின்னப்பரை மறுத்து பேசுகின்றோம், இயேசு கிறிஸ்துவை மறுத்து பேசுகின்றோம் என்ற அர்த்தம். தயவு செய்து நம்ம அந்த மாதிரி யாரும் செஞ்சிடக்கூடாது. ஏன்னா நம்மளாம் கிறிஸ்தவர்கள் இல்லையா? கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு கிறிஸ்து சொன்னதை விசுவசிக்காமல், கிறிஸ்துனுடைய தலைமை ஊழியராக இருந்த சின்னப்பர் சொன்னதை விசுவசிக்காமல் இருந்தால் அது அபத்தம். ஆகவே அந்நிய பாஷை இருக்கின்றது என்பதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்க வேண்டியது. உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம், அதற்காக அந்த வரம் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. யாராச்சும் தப்பா பேசினாங்கன்னா பைபிள் இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் இருக்கு, நீங்க ஏன் தப்பா சொல்றீங்க, நீங்க கேள்விகள், அதற்கு ஏதாவது பதில் சொன்னார்னா வாங்க நான் பேசுறேன். என்னோட சகோதரர் எத்தனையோ பேர் அந்நிய பாஷை பேசுறவங்க இருக்கிறாங்க, யார் வேணாலும் கூட்டு கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. அந்நிய பாஷை குறித்து அதிகமாக புரிந்து கொள்ளுதலும் அதிகமான மொழிகளை அந்நிய பாஷையாக பேசுகின்றவர்களுடன் எனக்கு எத்தனையோ நண்பர்கள் இருக்கின்றார்கள். ஏதோ காரணம் இல்லாமல், ஆதாரம் இல்லாமல், அத்தாட்சி இல்லாமல் உங்களிடத்தில் பேசுகின்றேன் என்று நினைக்க வேண்டாம். அடுத்ததாக இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, விண்ணோர் மொழிகளிலும் மன்னோர் மொழிகளிலும் நான் பேசினாலும் அப்படின்னு சொல்லுவார். ஒன்னு கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் சொல்லுவார். அப்ப அந்நிய பாஷை அவர் வந்து பேசியிருக்கிறாருங்கிறது எகெயின் அனதர் எவிடன்ஸ். விண்ணோர் மொழிகளிலும் பேசியிருக்கிறாரு, மன்னோர் மொழிகளிலையும் அவர் பேசியிருக்கிறார். அதே மாதிரி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் மனிதர்களிடம் இல்ல கடவுளிடமே பேசுகின்றான் என்று சின்னப்பர் சொல்லியிருக்கிறார். அப்ப அந்நிய பாஷை இல்லை என்று நாம் இனிமேலும் சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல முடியும்? சொன்னால் அது பொய், பொய் சொல்லுகின்றோம் என்று தெரிந்து கொண்டே பொய் சொல்லுகின்றோம். இதோ விதண்டாவாதம், பேசணுங்கிறதுக்காக பேசுறது. அந்த மாதிரி வந்து நம்ம பேசக்கூடாதுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இந்த மாதிரி என்னென்ன ரெஃபரன்ஸ் இருக்கு பைபிள்ல வந்து அந்நிய பாஷையை குறித்து ஒரு தெளிவான பார்வை இருக்கின்றது. புதிய ஏற்பாடு ஏன் பழைய ஏற்பாட்டில் அந்நிய பாஷையை பற்றி சொல்லப்படலேன்னு சொல்லி கேட்டா, பரிசுத்தாவியானவர் விசுவாசிகளுக்கு அருளப்பட்டதே புதிய ஏற்பாட்டுக்கு அப்புறம் தான். பழைய ஏற்பாட்டில் பெரிய பெரிய இறைவாக்கினர்கள், ஊழியர்கள் மட்டும்தான் பரிசுத்தாவியை வைத்திருந்தார்கள். இப்ப நம்ம எல்லாம் ஒண்ணுமில்லாத சின்ன சின்ன பசங்கள்லாம் பரிசுத்தா வச்சிருக்கணும். அதுக்கு காரணம் நம்முடைய ஆண்டவர் நமக்காக சிலுவையில் செய்த மாபெரும் தியாகம். பரிசுத்தாவியானவருடைய வரங்களுக்கு நம்மளுக்கு ஆக்சஸ் கிடைச்சதே பெருசு. அப்புறம் அதை போய் தூஷித்து பேசணும்னு வச்சுக்கோங்க, நம்மளை விட இறங்குவதற்குரியவர்கள் யாருமே இல்லை. பரிசுத்தாவியானவர்கள் வரங்கள் இருப்பது உண்மை, அதை விசுவாசிகள் மத்தியிலே செயல்படுவதும் உண்மை. ஆக இதான் பைபிள்ல வந்து அந்நிய பாஷை இருக்குதுங்கிறதுக்குரிய ரெஃபரன்ஸ். இன்னும் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறார் அந்நிய பாஷையை குறித்து சொல்லியிருக்கிறாரு. நான் நம்ம நேரத்தின் காரணமாக இந்த ஒரு சில ரெஃபரன்ஸ் மட்டும் முன்னாடி வைக்கிறேன். யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. சொல்றதெல்லாம் வந்து நாம் கண்ணை மூடிட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம் சொல்ல, ஐ எம் நாட் கம்பல்லிங் யூ டு அக்செப்ட் எவ்ரி திங் ஐ எம் சேயிங். சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்புங்கன்னு சொல்ல, யூ திங்க் ஃபார் யுவர் செல்ஃப். நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்ன ஆண்டவர் இவர் என்னமோ சொல்றாரு, இதெல்லாம் உண்மைதானா, பைபிள் என்னமோ எழுதியிருக்குன்னு சொல்றாரு, அதெல்லாம் உண்மைதானா, பைபிள போய் படிச்சு பாருங்க, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு தருவாரு, நீங்களே பேசலாம். இப்போ அந்நிய பாஷை, சரி இவ்வளவு முக்கியமான வரம் ஓகே இருக்குது, சரி புரியுது, எதற்காக அந்நிய பாஷை? தமிழ்ல பேசினா ஆண்டவருக்கு தெரியாதா? இங்கிலீஷ்ல அந்நிய பாஷையை மறுத்து பேசுகிறவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்கியூமெண்ட் தான், ஏன் அன்னி பாஷையில் தான் பேசணுமா? நம்மளுக்குன்னு சொந்தமா தாய்மொழி இருக்கு, பேசிட்டு போக வேண்டியதான. கடவுளுக்கு தமிழ் தெரியாமையா போயிடும். கடவுளுக்கு கட்டாயமா தமிழ் தெரியும், சரிங்களா? அதெல்லாம் வந்து சந்தேகம். இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், உலகத்தில் இருக்க அத்தனை மொழிகளும் நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும், அதெல்லாம் சந்தேகம் வேண்டாம். ஏன் அந்நிய பாஷையை நம்ம கொடுக்கிறாருன்னா நமக்காக கொடுக்கின்றார். அதற்கு பைபிள் என்ன காரணம் இருக்குன்னு சொல்றேன் பாருங்க. ஜெபிக்க வேண்டிய முறையில் ஜெபிப்பது எப்படி என்று நாம் அறியோம், ஆனால் என கடவுளுடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஜெபித்தால்தான் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். அவர் ஏதோ நினைச்சிட்டு இருக்கும் போது நீங்க என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஜெபம் வந்து ஜெபமா இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. ஆக நாம ஜெபிக்கும் போது கடவுளுடைய சித்தம் என்னவென்று தெரிந்து அதன்படி ஜெபிக்க வேண்டும். இப்ப கடவுளுடைய சித்தம் யாருக்கு தெரியும்? மனிதர்கள் எப்படி கடவுளுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது? கொஞ்சம் கஷ்டம்தான். அதனாலதான் கிஃப்ட் ஆஃப் டங்ஸ் கொடுக்கிறார். பைபிள சின்னப்ப ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் ஏன் கிஃப்ட் ஆஃப் தங்ஸ் தேவை, எதற்காக அந்நிய பாஷையை நாம் பேச வேண்டும். கடவுளுடைய இருதயத்தில் இருப்பதை யாருக்கு தெரியும்? கடவுளுடைய ஆவிக்குத்தான் தெரியும். கடவுளுடைய இருதயத்தில் நான் என்ன நினைக்கிறேன்னு யாருக்கு தெரியும்? எனக்கு தான் தெரியும். அதே மாதிரி கடவுள் என்ன நினைக்கிறார்னு யாருக்கு தான் தெரியும்? கடவுளுடைய ஆவியானவருக்கு தான் தெரியும். ஆக நம்ம அந்நிய பாஷையை பேசும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, சின்னப்பர் வந்து பரிசுத்த ஆவியானவர் தாமே சொல்லனா பெருமூச்சுகளோடு நமக்காக பரிந்து பேசி ஜெபிக்கின்றார். கடவுளிடத்தில் நமக்காக பரிந்து பேசி ஜெபிக்கின்றார். எப்படி ஜெபிக்கின்றார்? கடவுளுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி ஜெபிக்கின்றார். நம்ம ஜெபிச்சோம்னா நம்மளுடைய ஓன் தாட்ஸ், நாம சுயமா என்ன நினைக்கிறோம், எனக்கு இது வேணா ஆண்டவரே, அது வேணா ஆண்டவரே, அவன் நல்லா இருக்கணும், இவன் நல்லா இருக்க வேண்டாம், இதெல்லாம் நம்ம சொல்லி ஜெபிப்போம். ஆனா கடவுள் வேற ஏதோ வச்சிருப்பார். இப்போ கடவுளுடைய சித்தம் என்னவென்று தெரிந்து அதன்படி ஜெபித்தால்தான் நம்முடைய ஜெபம், இல்லைனா இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். ஆக கடவுளுடைய சித்தத்தை அறிந்து ஜெபிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபித்து தான் ஆக வேண்டும், வேற வழியே இல்லை. இது தொடக்க காலங்களில் இப்படி இருக்கும். பின்னாடி நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் கடவுள் வந்து உங்களுக்கு நேரடியாக பேசுறாருன்னா அப்ப நீங்க அந்நிய பாஷை பேச வேண்டியதில்லை. நீங்க பேசுறது ஆண்டவருக்கு நேரடியாக போய் சேர்ந்தது, யூ கேன் ஸ்பீக் இன் எனி லாங்குவேஜ். ஆனால் தொடக்க காலங்களிலே ஆவியிலே நன்கு வளர்ந்து மெச்சூர் ஆவதற்கு வரைக்கும் நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபித்தால்தான் உங்களுடைய ஜெபம் பதில் கிடைக்கக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்க முடியும். ஆக இதுதான் வந்து அந்நிய பாஷை ஆண்டவர் அவருடைய விசுவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முதல் வரம், அடிப்படையான வரம். நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்விலே பார்த்ததிலே முதலிலே விசுவாசிகளுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வரம் வந்து ஒன்றால் அந்நிய பாஷையா இருக்கணும், அப்படி இல்லைன்னா காட்சி வரமா இருக்கும். இந்த ரெண்டு ஏதாச்சும் ஒரு வாரம் தான் முன்னாடி வரும். ஆக அந்நிய பாஷை என்பது அவ்வளவு அடிப்படையான ஒரு வரமாக இருக்கிறபடியினாலே அதை குறித்து நீங்கள் ரொம்பவும் வாஞ்சியாக தேட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் மட்டுமல்ல, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய விருப்பம். அந்நிய பாஷை இருக்குதான்னு தெரிஞ்சாச்சு, அந்நிய பாஷையில எதுக்காக ஜெபிக்கணும்னு தெரிஞ்சாச்சு. இப்ப முன்னாடி நான் ஒன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்நிய பாஷையை வந்து மிகவும் தவறாக பேசப்படுகின்ற ஒரு பரிதாபத்திற்குரிய வரமாக மாறிவிட்டது. அதுக்கு என்ன காரணம் கேட்டா நம்முடைய அறியாமை, அறிவீனம் என்று கூட சொல்லலாம், முட்டாள்தனம் என்று கூட சொல்லலாம். ஏன்னா பைபிள படிச்சு பார்த்துட்டு அதன்படி செய்யணும். அந்நிய பாஷையை குறித்து முழுவதாக தெரிந்து கொள்ளுதான் அந்நிய ஒரு வரத்தை பத்தி நீங்க செயல்படுத்த எக்ஸிக்யூட் பண்ணா அந்த வரத்தை குறித்திய கேரக்டரிஸ்டிக்ஸ், அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். தவறான இடங்களிலே தவறான வரங்களை பயன்படுத்தினால் அது நம்முடைய நன்மைக்கு ஏதுவாக இருக்காது. அந்நிய பாஷையை பொறுத்தவரையில் நம் முன்னாடி சொன்ன மாதிரி அது கொடுக்கப்படுவதற்குரிய நோக்கம் என்னவென்றால் நாம் ஞான வளர்ச்சி அடைவதற்காக. அதை போய் உட்கார்ந்துட்டு சபையில பேசக்கூடாது. இவ்வளவு பெரிய குரூப் இங்க இருக்கிறீங்க, எல்லா அந்நிய பாஷையில பேசிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், புதுசா ஒரு 10 பேர் விசுவாசி வர்றான், அவன் இப்பதான் இயேசுனாரை பத்தி யாரோ சொல்லி சரி என்னமோ சொல்றாங்க கேட்கலான்ட்டு வர்றான். அவன் வந்து பார்க்கும்போது என்ன நினைப்பான், அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிரு, என்னமோ உளர்றாங்கடா சரியான பைத்தியகார கும்பல்ல வந்து சேர்ந்துட்டோம் போல் இருக்குன்னு சொல்லிட்டு இம்மிடியட்லி லீவ். வெளியில போன சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா, புகழ பரப்புவான், ஏன் இங்க யாரும் தப்பி தவறி கூட போயிடாதீங்கடா, ஏதோ ஒரு பெரிய ஒரு பைத்தியகார கும்பல் உட்கார்ந்து என்னமோ சொல்லிட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் இந்த மாதிரிதான் அந்நிய பாஷையினுடைய பெயர் கெட்டது. குறிப்பா நம்ம பெந்தகோஸ்தே சபையினர் வந்து அவர்கள் தெரிந்து செய்கிறார்களோ தெரியாமல் செய்கிறார்களோ, ஆனால் தவறு. சபையில வரும்போது அந்நிய பாஷை பேசாதீங்க. அது கொடுக்கப்படுவது நீங்க பர்சனல் ப்ரேயர் பண்ணும் பொழுது முழங்காது போட்டு அல்லது உட்கார்ந்துட்டு அல்லது படுத்துட்டு எப்படியாலும் ஜெபிக்கும். ஜெபிக்கும் போது அந்நிய பாஷையில் நீங்களா பேசி ஜெபிங்க. அப்போ பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள வந்து உங்களுடைய நாவை அசைத்து ஆண்டவருடைய சித்தப்படி ஜெபித்து அதன் மூலமா உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். ஆனா சபையிலேயே அந்நிய பாஷை பேசுவதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. அதுவும் சின்னப்பர் சொல்லியிருக்கிறார், எப்ப நீங்க சபையில் அந்நிய பாஷை பேசலாம்னா அந்நிய பாஷைக்கு விளக்கம் கூறக்கூடிய திறன் பெற்ற அந்த வரத்தை உடைய ஒரு நபர் இருக்கும் பொழுது நீங்கள் அந்நிய பாஷையில பேசலாம். ஏன்னா நீங்க அப்ப அந்நிய பாஷையில் நீங்க பேசும் பொழுது அந்த பாஷைக்குரிய விளக்கத்தை யார் சொல்லுவாங்க? பக்கத்தில் இருக்கிறவர் சொல்லுவார். அப்போ வந்து அது வந்து கூடி வந்திருக்கின்ற மக்களுடைய விசுவாசத்தை ஊக்குவிக்க கூடியதாக இருக்கும், அது சபை ஞான வளர்ச்சி பெறுவதற்கு உதவியாக இருக்கும். அப்ப அந்த மாதிரி நேரங்களில் மட்டும்தான் நீங்க என்ன பண்ணுவோம், சபைகளில் அந்நிய பாஷையை பேச வேண்டும். அது வரைக்கும் நீங்க பர்சனலா பேசுங்க. தயவு செய்து அந்நிய பாஷையை உதாசீனப்படுத்தி விடாதீர்கள் சகோதரர்களே, சகோதரிகளே. பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட உடனேயே நீங்கள் அந்நிய பாஷைக்காக மன்றாடுங்கள். ஒரு சிலருக்கு வந்து பரிசுத்தாவியான அபிஷேகம் கொடுக்கும் பொழுதே அந்நிய பாஷையை பேசி விடுவார்கள். ஒரு சிலர் வந்து மறுபடியும் கொஞ்ச நாள் ஆண்டுகிட்ட மன்றாடினதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அண்ணி எனக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வார்த்தை வந்துச்சு, அப்புறம் வந்து அது அஞ்சாறு வார்த்தையா மாறிச்சு, அப்புறம் தொடர்ந்து ஆண்டுகிட்ட மன்றாடிட்டே இருக்கும்பொழுது அது ஒரு லாங்குவேஜா, ஃபுல் லாங்குவேஜா வர ஆரம்பிச்சது. அதே மாதிரி பல மொழிகளை பேசலாம், ஒரு மொழிகளை அதே மாதிரி இன்னொரு மொழிகளிலும் மன்னொரு மொழிகளிலும் என்று சின்னப்பர் சொல்லுகின்றார். இப்ப நீங்க அந்நிய பாஷையில் பேசும் பொழுது இட் மே பி த லாங்குவேஜ் ஆஃப் ஏஞ்சல்ஸ், தூதர்கள் வந்து கடவுளை துதி பாடுகின்றார்களா, அந்த மொழி அது எவ்வளவு அருமையாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அந்த மாதிரி உள்ள கிஃப்ட் கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அதே மாதிரி மன்னோர் மொழிகளாகவும் இருக்கலாம். இப்பொழுது மனிதர்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய மற்ற உலகத்தினுடைய மற்ற பகுதிகளில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியாத ஒரு ஏன் நமக்கு தெரியாத பாஷையில பேசுறாருன்னா, காரணம் நம்மளுடைய இருதயம் வந்து அந்த மாதிரி தப்பு தப்பா சிந்திக்கும். கடவுளுடைய சித்தம் என்னவென்று தெரியாமல் நம்ம இன்டர்பியர் பண்ணுவோம். ஆண்டவர் ஒரு சொல்லிட்டு இருப்பார், நம்ம ஒன்று சொல்லிட்டு இருப்போம். அதனாலதான் வந்து அவர் நம்மளுக்கு தெரியாத பாஷையில பேசினா பேசாம இருப்போம்ல. அவர் வந்து தெரியாத பாஷையில பேசி தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போயிடுறார். ஆகவே அந்நிய பாஷை என்பது அவ்வளவு அவசியமான வரம், அவ்வளவு நல்ல வரம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிஃப்ட். பல மொழிகளை நீங்கள் பேசலாம், பல மொழிகளை நீங்கள் பேசலாம். பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் வந்து ஒரு சில நற்செய்தி கூட்டங்கள்லாம் பேசியிருக்கதை நான் கேள்விப்பட்டேன். எனக்கு அந்த ஊழியருடைய பெயர் தெரியவில்லை. அவர் ஒரு முறை ரஷ்யாவில் போய், அவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஊழியக்கார், அவர் ரஷ்யாவில் போய் ஊழியம் பண்ணும்பொழுது யூஸ்வலாக ஒரு மொழிபெயர்ப்பாளரை வச்சுக்குவாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா அந்த மொழிபெயர்ப்பாளர் வந்து இவர் சொல்லியிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்க வந்தார். என்னையா கிறுக்குத்தனமா பேசுற, எப்படியா பாவத்தை மன்னிக்க முடியும்ட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். அந்த டிரான்ஸ்லேட்டர் வந்து நட்ட நடு இடத்துல விட்டுட்டு போயிட்டார். இப்போ இவர் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு இருக்காரு, என்னாண்டவரே நாடு மொழியும் தெரியாது பாசையும் தெரியாத இடத்துல வந்து இப்படி மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி. அடுத்த நொடியிலிருந்து அவர் ரஷ்ய மொழியில அழகாக உரையாற்றி இருக்கின்றார். இப்போ ஆண்டவர் வந்து அந்த நேரத்தில் கிஃப்ட் ஆஃப் டங்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறார். அந்த இது முடிஞ்சோடனே அந்த டங்ஸ் கட் ஆயிடுச்சு. அந்த ஊழிய கூட்டம் முடிந்த உடனேயே அவருக்கு அந்த ரஷ்ய மொழி அதுக்கப்புறம் அவரால் பேச முடியல. அப்போ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப ஆண்டவர் செயல்படுத்தி, யாராச்சும் அந்நிய பாஷை இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க பாப்போம். ஐ எம் கிவிங் யூ எக்ஸாம்பிள்ஸ், லிவிங் எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் பைபிள், ரெஃபரன்சஸ் ஃப்ரம் பைபிள். ஹவு கேன் யூ நெகேட்? இட்ஸ் நாட் பாசிபிள், டோன்ட் டூ தட். ஆக இவைகள் தான் நீங்கள் அந்நிய பாஷையை குறித்து அடிப்படையிலேயே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இது தவிர உங்களுக்கு அந்நிய பாஷையை குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், நிறைய பேர் இங்க பேசுறாங்க எனக்கு தெரிஞ்சு, செயின்ட் ஜோசப் காலேஜ்லயே வந்து இந்த வரம் உள்ள மனித நண்பர்கள் சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, பல இடங்கள் இருக்கலாம். அவர்கள் இடத்துல கேளுங்கள், அதை விட்டுட்டு எனக்கு இந்த வரம் இல்லைங்கிறதுக்காக வரத்தை தவறாக பேசாதீர்கள், அது பரிசுத்த ஆவியானவரை தூஷித்த பாவமாக மாறிவிடக்கூடாது, பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்ததை மிரட்டுறன்னு நினைக்காதீங்க, நன்மைக்காக சொல்றேன். அடுத்ததாக மிகவும் அடிப்படையான வரம் என்னவென்றால், கிஃப்ட் ஆஃப் விஷன். பைபிள்ல வந்து நீங்க தொடக்கத்திலிருந்து ஆதியாகமத்திலிருந்து திருவெளிப்பாடு வரை நிறைஞ்சு நிற்கக்கூடிய வரம் என்னன்னு கேட்டீங்கன்னா விஷன். ஆக அது அவ்வளவு அத்தியாவசியமான வரமாக இருக்கின்றது. ஆல்மோஸ்ட் எல்லா ஊழியர்களுமே பெற்றிருக்கக்கூடிய ஒரு வரம் வந்து தரிசனங்களை காணக்கூடிய வரம். ஆவிக்குரிய அவர்களுடைய கண்களினாலே ஆவிக்குரிய உலகத்திலே நடக்கக்கூடிய காரியங்களை அல்லது ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்பக்கூடிய ஒரு சில ரகசியங்களை அவர்கள் பார்க்கக்கூடிய கண்களாலே பார்க்கக்கூடிய ஒரு வரம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா விஷன். இந்த வரத்தினுடைய அருமையெல்லாம் நீங்க இதை பெற்று பார்த்தா தான் தெரியும். நாம் கண்களாலே இந்த உலகத்தை பார்க்கிறோம், கண்களை மூடிக்கொண்டு நாம் தரிசனங்களை பார்க்கலாம். அதுவும் மிகவும் அவசியமான ஒரு சில அதிசயமான தரிசனங்களை ஆண்டவர் காண்பிக்கும் பொழுது அந்த வரத்தினுடைய மகத்துவம் நமக்கு அப்பதான் புரியும். ஆனால் வெளியில் நின்றுட்டு சொல்லக்கூடாது, இதெல்லாம் பொய்யன்னு சொல்லக்கூடாது, உள்ள வந்து பாருங்க. ஆக ஆதியாகமத்திலிருந்து திருவெளிப்பாடு வரைக்கும் பாத்தீங்கன்னா திருவெளிப்பாடு ஃபுல்லாவே விஷன்ஸ் தான், திருவெளிப்பாடு ஃபுல்லாவே காட்சிகள் தான். அதே மாதிரி இசையாஸ் எடுத்துங்க, எரேமியாஸ் எடுத்துங்க, எசேக்கியல் எடுத்துக்கங்க, அல்லது ஏஸ்னார் எடுத்துக்கங்க. வேர் எவர் யூ கோ, வாட் எவர் சர்வன்ட் ஆஃப் காட் ஹூ எவர் யூ சி, எல்லாருமே இந்த வரத்துல ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க. அவ்வளோ அவசியமான அத்தியாவசியமான ஒரு வரமாக காட்சிகள் இருப்பதை நாம் காண்கின்றோம். இப்ப காட்சி எப்படி தெரியுது? How is it possible? கண்ணை மூடிட்டு எப்படி காட்சி பார்க்க முடியும்? கண்ணை திறந்துட்டு பார்க்கலாம், பிகாஸ் வி ஹாவ் நேச்சுரல் ஐஸ், இயற்கையாக நமக்கு ரெண்டு கண்கள் இருக்கின்றன, அவற்றை வைத்து பார்க்கிறோம். இப்படி கண்ணை மூடுனா எப்படி காட்சி வரும்? கண்ணை மூடும் பொழுது கண்ணு க்ளோஸ் ஆயிருது இல்லையா, அப்புறம் எப்படி காட்சி வரும்? என்ன காட்சி என்பது என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது, இப்ப பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெறும் பொழுது, நான் முன்பே சொன்னேன், நாம் புதிய ஒரு மனிதனாக பிறந்து விடுகின்றோம். பிறந்து புதிய ஒரு உலகத்திலே சஞ்சரிக்க ஆரம்பிக்கின்றோம். எப்படி நாம் காணக்கூடிய இந்த பொருள் சார்ந்த ஒரு உலகம் இருக்கின்றதோ, இதே போல் ஆவி சார்ந்த ஒரு உலகம் இருக்கின்றது. ஒரு பிசிக்கல் வேர்ல்ட் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, கண்களால் பார்க்கிறோம், நம்முடைய உணர்வுகளாலே உணர்கிறோம், தொடுகிறோம், அறிகின்றோம். இந்த மாதிரி ஒரு உலகம் இருக்கிறதை போலவே ஆவிக்குரிய ஒரு உலகமும் உண்டு. ஆவிக்குரிய உலகத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்றார், சாத்தானும் அவனுடைய தூதர்களும் இருக்கின்றார்கள், இதே மாதிரி ஆத்துமங்கள் உலவை கொண்டிருக்கின்றன. இந்த மாதிரி ஒரு உலகமே இருக்கு. இப்ப நீங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது, நீங்கள் ஒரு புதிய மனிதனாக உங்களுடைய ஆவியானவர் உங்களுக்கு உயிராக அமைந்து, நீங்கள் அந்த உலகத்திலே நடக்கக்கூடிய காரியங்களை உங்களுடைய ஆவிக்குரிய கண்களாலே பார்க்கக்கூடிய ஒரு விசேஷமான ஆற்றலை ஆண்டவர் உங்களுக்கு தருகின்றார். அந்த ஆற்றலை தான் நாம் காட்சிகள் என்கின்றோம். அப்ப ஆவிக்குரிய உலகத்திலே நடக்கக்கூடிய ஆவிக்குரிய காரியங்களை நம்முடைய ஆவிக்குரிய கண்களினாலே காணக்கூடிய வரத்திற்கு பெயர் தான் காட்சிகள். இப்போ அது வந்து நம்மளுடைய நேச்சுரல் ஐஸ்னால பாக்குறது இல்ல, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஐஸ்னால பாக்குறது சரிங்களா. நமக்கு ஒரு ஆவிக்குரிய மனிதன் இருக்கின்றான். எப்படி இந்த எனக்கு ரெண்டு கை, ஒரு பிசிக்கல் பாடி இருக்கோ, அதே மாதிரி ஹாவ் அ ஸ்பிரிச்சுவல் பாடி, அ ஸ்பிரிச்சுவல் மேன் இஸ் தேர். ஆவியை பெற்றுக்கொள்ளும் வரை அவன் மரித்திருக்கிறான். நீங்கள் ஆவியை பெற்றவுடன் அவன் உயிர்த்தெழுந்தான், கடவுளுக்குள்ளே உயிர்த்தெழுந்தான். ஆக இதுதான் காட்சிகள். இப்ப காட்சிகள் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப அடிப்படையான ஒரு வரம். காட்சி இல்லாம வந்து நம்ம ஆவிக்குள்ள வளர முடியுமா, வாழ முடியுமான்னு சந்தேகம் எனக்கு. எந்த ஒரு எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு காட்சியாவது வரும் ஆண்டவர் பரிசுத்தாவியான. ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங்ஸ்ல வந்து சாட்சி சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து நான் ஜெபிச்சுட்டு இருந்தாரு, ஊழியர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது புறாவை போல ஆவியானவர் இறங்கி வர்றதை பார்த்தேன், இயேசு கிறிஸ்து வந்து என்னை வந்து தொடுவதை பார்த்தேன், இயேசு கிறிஸ்து மேடையில அங்கும் எங்கும் உலவினதை நான் என்னுடைய கண்களாலே பார்த்தேன். இந்த மாதிரி நிறைய காட்சிகள்லாம் பார்ப்பாங்க. இப்ப இதெல்லாம் எப்படி பாக்குறாங்க? ஆவியானவர் அந்த கிஃப்ட் ஆஃப் விஷன்ஸை அவர்களிடத்திலிருந்து எக்ஸிக்யூட் பண்றார், செயல்படுத்துகின்றார். அதன் மூலமாக அவர்கள் காண்கின்றார். அவருடைய ஆவிக்குரிய கண்களிலே ஆவிக்குரிய பாருங்க, ஆவிக்குரிய உலகத்திலே நம்ம ஜெபிக்கும் போது இப்ப கூட இயேசுநாதர் நின்றுட்டு இருக்கலாம், அவருடைய வானதூதர்கள் சூழ்ந்து நிற்கலாம். நீங்க கிஃப்ட் ஆஃப் விஷன்ஸ் இருக்கும்போது இதெல்லாம் உங்களுடைய கண்களை மூடி பார்க்க முடியும், உறுதியாக முடியும். அதான் கிஃப்ட் ஆஃப் விஷன்ஸ். அது மட்டும் இல்லாம கிஃப்ட் ஆஃப் விஷன்ஸ் ஏன் அவசியம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹையர் ஆர்டர் கிஃப்ட்ஸ் இதுலயே வந்து நான் சொன்ன பாத்தீங்களா, முன்னாடி ஊழியத்திற்கென்று கடவுள் நமக்கு தரக்கூடிய வரங்கள் பலவும் செயல்படுவதற்கு காட்சிகள் ஒரு அடித்தளமாக அமைகின்றது. ஆல்மோஸ்ட் நிறைய வரங்கள் வந்து காட்சிகள் இருந்தாதான் செயல்படும். இப்ப நீங்க இறைவா குறைக்கணும்னு வச்சுங்களேன், ஒரு சில நேரங்களில் வந்து காட்சியாக ஆண்டவர் உங்களுக்கு இறைவாக்கை தருவார். டிசைனிங் ஆஃப் ஸ்பிரிட்ஸ், ஆவிகளை தேர்ந்து தெளியும் திறன், இதெல்லாம் மோஸ்ட்லி காட்சியின் மூலமாக தான் வரும். இப்ப காட்சி இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த மாதிரி வரங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் போய்விடும். அதனால காட்சிங்கிறது ஒரு அடிப்படையான வரம். எல்லோரும் காட்சிகள் காண முடியும் சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லோரும் காண முடியும். கடவுளுடைய கடவுள் வந்து எந்த விதமான வஞ்சனையும் இல்லாதவர். ஒருத்தனுக்கு கொடுத்து ஒருத்தனுக்கு கொடுக்காம ஒருபோதும் செய்ய மாட்டார். நம்ம எல்லோரும் அவருடைய பிள்ளைகள். அவர் எந்த பிள்ளைக்கும் அதிகமாகவோ கம்மியாக கொடுக்க மாட்டார். எல்லாத்துக்குமே இட் இஸ் அவைலபிள் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். கேளுங்க, ஆண்டவர் தருவார், ப்ரொவைடட் நம்ம அவருடைய ஒரு சில கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதான் கொஞ்சம் கஷ்டம் சரிங்களா. அந்த கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்கன்னா, யூ வில் ஷியோர்லி சி விஷன்ஸ், ஷியோர்லி ஸ்பீக் இன் டங்ஸ். உறுதியிலும் உறுதியாக நீங்கள் அந்நிய பாஷையில் பேச முடியும், காட்சிகளை காண முடியும். நம்பிக்கை தான் அடிப்படை, ஆகவே நம்புங்க. இது கிஃப்ட் ஆஃப் விஷன்ஸ். இப்ப கிஃப்ட் ஆஃப் விஷன்ஸ் என்பது என்ன, அது எப்படி செயல்படுது, மெக்கானிசம் என்ன, அது எதற்காக பெற்றுக்கொள்ள வேண்டும், நம்ம ஊதியத்திலும் சரி தனிப்பட்ட வளர்ச்சியிலும் சரி, திரும்ப திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா அது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அர்த்தம் சரிங்களா. பரிசுத்தாவியினுடைய வரங்களிலே விஷன்ஸ் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்திலே உண்டு. இப்ப நீங்க தனிப்பட்ட வளர்ச்சியில் அது எப்படி உங்களுக்கு உதவ முடியும்னா, எனக்கெல்லாம் வந்து பல முறைகள் வந்து நான் ஆவியிலே பலப்படுவதற்கு காரணமாக அமைந்திருந்த கூடிய ஒரு வரம் என்னன்னா விஷன்ஸ் தான். ஏன்னா ஒரு சில நேரங்களில் நமக்கே தெரியாமல் ஒரு சில தவறுகள் செய்துவிடும், அல்லது தவறுகள் செய்யறோம் தெரியும், நம் மன்னிப்பும் கேட்போம், ஒரு சில நேரங்கள் அது மன்னிக்கப்படாமல் அதனுடைய இன்டென்சிட்டி தெரியாமல் மன்னிப்பு கேட்கறதுனால அது மன்னிக்கப்படாமலே போய்விடலாம். அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆவியில வந்து தளர்ந்துருவோம். இப்போ நீங்க ஜெபிச்சுட்டு வரும்பொழுது ஆண்டவர் ஒரு டக்குன்னு விஷன்ல காமிப்பார், அந்த ஒரு சூழ்நிலை, எந்த சூழ்நிலையில நீங்க பாவம் செய்தீர்களோ அந்த சூழ்நிலை அப்படியே உங்க கண் முன்னாடி வந்து நிற்கும், உணர்த்துவார், பாடுறா மகனே இந்த இடத்துல நீ பாவம் செஞ்ச, நீ மன்னிப்பு கேட்டா நான் மன்னிக்கப்படலாம், மன்னிப்பு கேட்கல, நீ இன்னும் மன்னிப்பே கேட்கல, ஞாபகப்படுத்துவார். நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆண்டவரே ரொம்ப நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அந்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டு அதுலேருந்து நீங்க வெளியில வந்து மீண்டும் ஆவியிலே பலப்பட முடியும். அதே மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு ஊழியத்துக்காக ஒருத்தர் வர்றார் சரிங்களா, அவர் ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக உங்களுடைய உதவியை நாடி வருகின்றார் என்றால் அவருடைய தேவை என்ன, அந்த தேவை அவருக்கு கிடைக்காமல் இருப்பதற்குரிய காரணம் என்ன, ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், எந்த ஒரு நன்மையுமே தடைபடுவதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். அது நன்மையாக இருக்கும் பட்சத்திலே அது தடைபடுகின்றது என்றால் ஒரே காரணம்தான், அது என்னவென்றால் பாவம். என்றால் இசையாசுல சொல்லியிருப்பார் இல்லையா, ஆண்டவர் நான் உங்களை மீட்க முடியாமல் போய்விடவில்லை, உங்களுடைய ஜெபத்தை கேட்க முடியாத அளவுக்கு என் காது ஒன்று செவிடாயிரல, காரணம் என்ன, பாவம். ஆண்டவரிடமிருந்து எந்த நன்மையும் வருவதற்கு நமக்கு தாமதமாகின்றது அல்லது வராமல் இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் பாவம். இப்ப அந்த பாவத்தை வந்திருக்கிற அந்த பர்டிகுலர் பார்ட்டி உங்களுக்கு வந்து ஊழியத்துக்காக வந்திருக்கிறாருன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இவருக்கு நான் எந்த விதத்தில் உதவி செய்ய முடியும், இவர் எந்த பாவத்தினால சிரமப்படுகின்றார், ஏன் அவருக்கு இந்த நன்மை கிடைப்பதற்கு தடையா இருக்கின்றது, கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், காட்சி காண்பிப்பார், அந்த பர்டிகுலர் ஆள் வந்து என்ன பாவத்தினால இப்படி சிரமப்படுறாரு அப்படிங்கறத அவர் உங்களுக்கு தெளிவாக காட்சியிலே காண்பிப்பார். படம் நீங்க அதை பார்த்துட்டு சொல்லலாம், இந்த மாதிரி ஏதோ தப்பு பண்ணீங்களா பிரதர், இதுக்கு மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு செய்வார்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் வந்து அதை செய்வார். ஆக இந்த மாதிரிதான் வந்து நம்ம கிஃப்ட் ஆஃப் விஷன்ஸ் யூஸ் பண்ணிக்க போறோம். ஓ எப்படி இது பயன்படுகின்றது, இது எப்படி செயல்படுகின்றது, இது என்ன, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதுதான் கிஃப்ட் ஆஃப் விஷன்ஸ். இதிலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த வரங்களை உடையவர்களிடம், நல்ல ஊழியர்களிடம் கேளுங்கள், அவர் உங்களுக்கு விளக்கி கொடுப்பார்கள். சோ திஸ் இஸ் கிஃப்ட் ஆஃப் விஷன்ஸ். அடுத்ததாக ஒரு முக்கியமான வரம் என்னவென்றால், பல ஊழியர்கள் நல்ல ஆர்வமா வந்து வருவாங்க. தொடக்கத்துல பாத்தீங்கன்னா ஊழியத்துல வந்து ரொம்ப அதிசயமா வல்லமையா செயல்படுவாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா விழுந்துருவாங்க. அதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களிடத்தில் இந்த டிசர்னிங் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் என்ற வரம் இல்லாததான், அல்லது இந்த வரத்தை அவர்கள் செயல்படுத்தாததான். வாட் இஸ் திஸ் டிசர்னிங் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டா, தமிழ்ல வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா, ஆவிகளை தேர்ந்து தெளிகின்ற திறன். ஆவிகளை தேர்ந்து தெளிகின்ற திறன், அது என்ன, ஆவிகளை தேர்ந்து தெளிகின்ற திறன் என்பது என்ன, நான் முன்பே சொன்னது போல எப்படி இந்த மாதிரி பொருள் சார்ந்த ஒரு உலகம், மெட்டீரியல் வேர்ல்ட் இருக்கோ, அதே மாதிரி தேர் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட், ஆவி சார்ந்த ஒரு உலகம் உண்டு. அந்த ஆவி சார்ந்த உலகத்திலே பரிசுத்த ஆவியானவர், கடவுளுடைய தூதர்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, அதே மாதிரி சாத்தானும் அவனுடைய தூதர்கள் எல்லாம் மறுபக்கம் இருக்கிறார்கள். இவர்களுக்கு இடையில எப்பவுமே தேர் வில் பி எ ஃபைட் கோயிங் ஆன். அது சின்ன நாளைக்கு அதை வந்து உங்களுக்கு பிரதர் பிரின்ஸ் வந்து வெளிப்படுத்துவார், நல்லா விசேஷமாக சொல்லுவார், அது எப்படி அந்த ஆவிக்குரிய போராட்டம் நடைபெறுகின்றது, நாம் அதில் எப்படி நம்மை நாமே காத்துக்கொள்ள முடியும் என்பதை குறித்து நாளை உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவார். இப்பொழுது நம்ம இந்த டிசைனிங் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஆவிகளை தேர்ந்து தெளிகின்ற திறன் எதற்காக வேண்டும் என்றால், எப்படி கடவுள் ஆவியாக இருக்கிறாரோ அதே மாதிரி சாத்தானும் ஆவியாகத்தான் இருக்கின்றார். எப்படி கடவுள் ஆவியாக இருக்கின்றாரோ அதே மாதிரி சாத்தானும் ஆவியாகத்தான் இருக்கின்றார். அப்போ ஆவிக்குரிய ஒரு காரியம் நிகழும் பொழுது நீங்கள் அந்த காரியம் பரிசுத்த ஆவியினுடைய தூதர்களால் ஆவியினால் நிகழ்ந்துள்ளதா அல்லது சாத்தானுடைய ஆவிகளினாலே நிகழ்ந்துள்ளதா என்பதை பிரித்து பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானம் நமக்கு தேவை. அப்படி இல்லைன்னா நம்ம அடிபட்டுறோம். ஏன்னா ஒரு காரியம் வந்து உங்களுக்கு ஸ்பிரிட்ல வரும்பொழுது அது வந்து நம்மளுடைய எதர் தாட்ஸ்ல வந்து உருவாகலாம் அல்லது காட்சி, ஒரு விஷயத்தை நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தானும் அந்நிய பாஷையை பேச முடியும். எப்படி நம்ம பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சு நம்ம அந்நிய பாஷை பேசுறோமோ அதே மாதிரி சாத்தானும், பிகாஸ் சாத்தானும் ஆவிதானே, நமக்கு இதே மெக்கானிசம் தானே, மெக்கானிசம் இஸ் தி சேம். அப்ப நீங்க பரிசுத்த ஆவியானவரால் நிறைஞ்சு நீங்க அந்நிய பாஷை பேசுறீங்கன்னா பேயினாலையும் நிறைஞ்சு நீங்க அந்நிய பாஷை பேச முடியும். பி கேர்ஃபுல். அதே மாதிரி உங்களுக்கு கடவுள் வந்து விஷன்ஸ் கொடுக்கிறாருன்னா பே ஆல்சோ வந்து உங்களுக்கு விஷன்ஸ் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? அப்போ ஒரு விஷனோ அல்லது வந்து ஒருத்தர் அந்நிய பாஷை, நீங்க வந்து ஒரு ப்ரேயர் மீட்டிங் போறீங்க அல்லது ஒரு ப்ரேயர் நடத்துறீங்க, அப்போ ஒருத்தர் வந்து அந்நிய பாஷையில் நிறைய பேசுறாரு, அப்ப அந்நிய பாஷை தானே நீங்க செக் பண்ணிக்கிற வரம் வேணும், இல்லைன்னா பேய் உள்ள பூந்து குழப்பி சபையில வந்து ஒரு பிரிவினையை உண்டு பண்ணுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. சபை என்று நான் சொல்லுவது ஒரு ஒரு குழு, சரிங்களா? இங்க எங்கெல்லாம் நீங்க கூடி ஜெபிக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு சபை தான். இப்போ டிசர்னிங் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் என்பது என்ன என்பதை பார்த்து விட்டோம். இப்போ ஆவிகளை தேர்ந்து தெளியக்கூடிய வரம், இப்போ இது இல்லாததுனால பல ஊழியர்கள் வந்து சிரமப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஏன்னா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஆவி நம்ம வந்து ஆண்டவருக்குள்ள வளர்ந்து வரும் பொழுது ஒவ்வொரு நம்முடைய வளர்ச்சியினுடைய ஒவ்வொரு பாயிண்ட்லயும் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா போகணும். கரெக்டா போறோமா, ஆண்டவருடைய சுத்தத்தின்படி போகின்றோமா, மேலே போறோமா கீழே வர்றோமா? மேலே போற மாதிரியே இருக்கும், திடீர்னு பாத்தீங்கன்னா பாதாளத்தில் நிப்பீங்க. காரணம் என்னன்னு கேட்டா அந்த டிசர்னிங் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் இல்லாமல் போயிடுறதுதான். அப்போ ஒரு ஒரு தவறு நினைக்கும் பொழுது உடனே நீங்க அதை பிடிச்சிடணும், ஒரு தப்பு எங்கேயோ தப்பு விடுறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு காரணம் என்னவென்று பார்த்து அதை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். அப்பதான் நம்முடைய ஆவியிலே நம்முடைய வளர்ச்சி சீராக இருக்க முடியும், சிறப்பாக இருக்க முடியும். அப்போ டிசைனிங் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் நீங்க ஆண்டவருக்குள்ள வந்த உடனேயே நீங்கள் ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்று, இது வந்து ஞானம் சார்ந்த வரம். நம்ம டிப்ளமேட்டிக்கா யூஸ் பண்ண எந்த வரமாகட்டுமே வந்து நீங்க அதை யூஸ் பண்ற விதத்தை பொறுத்து இருக்கு. புரியுதுங்களா? இப்ப அந்நிய பாஷையை வந்து நீங்க சபையில பேசினால அந்நிய பாஷைக்கு இவ்வளவு கெட்ட பேர், புரியுதுங்களா? நீங்க உங்களுடைய ஞான வளர்ச்சிக்காக ஒரு அறையில உட்கார்ந்து அந்நிய பாஷையை பேசியிருந்தால் அந்த வரத்தை பத்தி இப்படி ஒரு கெட்ட பேர் வந்திருக்குமா? வந்திருக்காரு. இப்ப டிப்ளமேட்டிக்கா ஒரு வரத்தை யூஸ் பண்ணு, புரியுதுங்களா? அப்படி அந்த மாதிரி டிப்ளமேட்டிக்கா யூஸ் பண்ணீங்கன்னா அந்த வரங்கள் உங்களிடத்துல சிறக்கும். தப்பு தப்பா வரத்தை யூஸ் பண்ணினா ஆண்டவர் எடுத்துக்கோ எல்லாத்தையும். சரியா, இருந்த சிக்கல் வரதை காட்டிலும் இல்லாம இருந்துட்டா பையன் நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து. ஆகவே இந்த டிசைனிங் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்பதான் வந்து உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். அப்படி இல்லைனா ஒரு வயலண்ட் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் இருக்கும். கொஞ்ச நாள் பார்ப்பீங்க வளருவீங்க, கொஞ்ச நாள் கீழே போயிடுவீங்க, மறுபடியும் எங்கடா தப்புட்டோம்னு சொல்லி கண்டுபிடிச்சு மறுபடியும் மேலே வருவீங்க, மறுபடியும் ஏமாந்துருவீங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஞானத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும் பொழுது, ஆவிக்குரிய நிகழ்வுகள் நடக்கும் பொழுது ஆண்டவரத்தில் உட்கார்ந்து கேட்கணும். ஒரு டெசிஷன், ஒரு திடீர்னு வந்து ஒரு ஒரு வேலைக்கே போறீங்க, ஆண்டவர் வந்து அந்த உங்களுக்கு ஒரு உணர்த்தல் வருது, அந்த வேலையில போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துறதாக ஒரு வெளிப்பாடு வருதுன்னு வச்சுங்களா, அப்ப நீங்க கவனமா உட்காந்து அதான் ஆண்டவர் சொல்லிட்டாருல, நம்ம போய் வேலையில ஜாயின் பண்ணலான்னு வேகமா போய் ஜாயின் பண்ணிடக்கூடாது. ஏனென்றால் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் ரெவலேஷன் கேம் ஃப்ரம் தி அதர் சைட். அது வந்து மாற்றான இடத்திலிருந்து அந்த வெளிப்பாடு வந்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது நீ உட்காந்து கேட்கணும், ஆண்டவரே இது வந்து எனக்கு இந்த மாதிரி காட்சி வருது, ஆண்டவரே இது வந்து சரிதானா, நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்களா அப்படின்னு. இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது ஒரு பொறுமையா தான் ஆண்டவர்கிட்ட மன்றாடி தான் கேட்க முடியும். ஒரு ரெடிமேட் மெக்கானிசம்லாம் கிடையாது. நீங்க பொறுமையா, என முக்கியமான முடிவு இல்லையா, நீங்க பாட்டுக்கு அந்த வேலையில போய் ஜாயின் பண்ணி அதன் மூலமாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பெரிய தடை வந்ததுன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாயிடுது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பொறுமையா ஆண்டவரத்துல மன்றாடி அவரிடமிருந்து தீர்க்கமான ஒரு வெளிப்பாடு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம முடிவெடுக்கும். இதான் டிசைனிங் ஆஃப் ஸ்பிரிட். சோ வெரி எசென்சியல். சோ திஸ் இஸ் த தேர்ட் கிஃப்ட் தட் ஐ ஹேவ் எக்ஸ்பிளைன்ட். அடுத்ததாக ப்ராஃபசி. ப்ராஃபசி என்பது இறைவாக்கு உரைக்கக்கூடிய வரம். உங்களுக்கு பைபிள்ல வந்து நிறைய இறைவாக்கியினர்கள் இருந்திருக்கிறாங்க. இசையா, செரேமியா, சிசேக்கியா, இந்த மாதிரி பல இறைவாக்கியினர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் பல அதிசயமான இறைவாக்குகளை உயர்த்திரு. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பதாக இசையா இறைவாக்கி உரைத்தார். என்னன்னு சொன்னாரு, இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு மகன் வருவார், நம்முடைய மீட்பராக அவர் இருப்பார், நமக்காக சிலுவையில பாடுபடுவார், மறிப்பார், உயிர்ப்பார், நம்மை மீட்டுக் கொள்வார். எப்ப சொல்லியிருக்கிறார்? 700 வருஷத்துக்கு முன்னாடி. எப்படி சொன்னாரு? பை த எக்ஸிகியூஷன் ஆஃப் திஸ் பர்டிகுலர் கிஃப்ட், ப்ராபசி அப்படிங்கிற ஒரு வரம் அவரிடத்துல செயல்பட்டதுனாலே இறைவாக்கு உரைத்தல், பின்னாடி வரக்கூடிய காரியங்களே ஆண்டவருடைய உணர்த்தல் மூலமாக நீங்க இப்பவே சொல்றேன். இறைவாக்கு வந்து 3 விதமா இருக்கலாம். ஏற்கனவே நடந்து முடிஞ்சதை நீங்க இப்ப சொல்லலாம், அது இறைவாக்கு தான். அல்லது இப்போ கரண்டா நடந்துட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் சொல்லலாம். அது என்ன சார் நடந்துட்டு இருக்கக்கூடிய காரியங்கள்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் உங்கள்ட்ட ஊழியத்துக்கு வர்றார், அப்போ அவரு பின்னாடி வந்து ஒரு மறைவான பாவத்தில் இருக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப அந்த கரண்டா நடந்துட்டு இருக்கு, அந்த பாவத்தை வந்து நீங்க ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தினா அதுவும் இறைவாக்கு தான். ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ஒரு சில காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி சொன்னால் அதுவும் இறைவாக்கு தான். இறைவாக்கு வந்து இந்த மாதிரி எந்த விதமாகவும் வெளிப்படலாம். மோஸ்ட்லி இறைவாக்குகள் வெளிப்படுவது ஆண்டவர் வந்து நேரடியாக உங்களுடைய சிந்தனைகளை தரலாம், அல்லது காட்சிகள் மூலமாக பேசலாம். அதான் சொன்னேன், காட்சி வந்து ஒரு பேஸ், ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த வரம் தான் மற்ற வரங்கள் செயல்படுவது அடித்தளமா. அதனால காட்சி எல்லாத்துக்குமே அவசியம், பெற்றுக்கொள்ள வேண்டும். ப்ராபசி. நேரம் ஆவதின் காரணமாக அடுத்ததாக இன்னும் நிறைய வரங்கள் இருக்கு. அதாவது ஆயிரக்கணக்கான ஹீலிங் என்பது ஒரு வரம், ஆண்டவருடைய வல்லமையினாலே நோயாளிகளை குணமாக்கும். இந்த வரம்ல எப்ப செயல்படும்னா அதற்குரிய கனிகள் வேண்டும். எந்த வரமாகட்டும், கனிகளை பற்றி தனியாக பேசுவதற்கு நேரம் இல்லை, அதனால மொத்தம் இப்பே சொல்லிடுறேன். இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய கனிகள் இருந்தால்தான் வரங்கள் செயல்பட முடியும் சகோதரர்களே. கனிகள் இல்லாமல் உங்களிடத்திலே வரங்கள் செயலாற்றினால் அது உங்களுக்கு ஆபத்து, சரிங்களா? இப்போ விசுவாசம், இருதயத்திலே தூய்மை, குறிப்பா காட்சி பார்க்கணும்னு வச்சுங்களேன், உங்களுடைய கண்கள் ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும். எந்த ஒரு காரியத்தையும் நீங்க பரிசுத்தமான கண்களோடு பார்த்தாதான் உங்களுக்கு வரக்கூடிய காட்சிகள் தப்பா கரெக்டா இருக்க முடியும். இப்போ நீங்க பாவத்தில் ஈடுபட்டு விட்டு காட்சி வருதுன்னு வச்சுங்களா, அப்ப அந்த காட்சி எங்கிருந்து வருதுன்னு அர்த்தம், சாத்தானிடமிருந்து வருகின்றது அர்த்தம், தீய ஆவியை உங்களுக்கு காட்சி கொடுக்கிறது என்ற அர்த்தம். ஆகவே நீங்கள் ஏமாந்து போவதற்குரிய உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வே அழிந்து போவதற்குரிய ஒரு வரம் வாய்ப்பு வந்துவிடும். ஆகவே கனிகள்ல நம்ம எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். கனிகள் என்பது என்ன? பரிசுத்தாவியின் கனிகளை பற்றி உங்கள் அன்பு, சாந்தம், பொறுமை, பரிவு, தன்னடக்கம், நன்னயம், நேர்மை, இந்த மாதிரி ஒரு 9 கனிகளை குறித்து சின்னப்பர் கலாத்தியரிலே பேசுவார். இந்த கனிகள் எல்லாவற்றிலும் நாம் நிறைந்திருக்கு. வரங்களை காட்டிலும் கனிகள் தான் அவசியம். ஏனென்றால் கனிகள் இல்லாமல் வரங்கள் செயல்பட முடியாது. ஒரு வரம் செயல், ஒவ்வொரு வரத்துக்கும் அது கரஸ்பாண்டிங்கா ஒரு கனி இருக்கு. இப்ப நீங்க காட்சி பார்க்கணும்னா உங்களுக்கு பரிசுத்தம் அவசியம். சிந்தனையிலும் பரிசுத்தம் அவசியம், கண்களிலும் பரிசுத்தம் அவசியம். அந்நிய பாஷை பேசணும்னா நீங்க அந்நிய பாஷையை விசுவசிக்கணும். எண்ணங்கள்ல தூய்மை வேண்டும், நீங்கள் அந்நிய பாஷையை குறித்து விசுவசிக்க வேண்டும். அப்பதான் உங்களுக்கு அந்நிய பாஷை வரும். அப்ப விசுவாசம், பரிசுத்தம் என்ற ரெண்டு கனிகள் இருக்கு. நோய்களை குணமாக்கக்கூடிய வரம் வேணும்னு வச்சுக்கங்க, அப்ப நீங்க அதற்குரிய கம்பேஷன் உங்களுக்கு வேணும். இயேசு கிறிஸ்து பல நோயாளிகளை சுகமாக்கினார். ஏனென்றால் அவர் மனதுருகின்ற தேவனா இருந்தார். நீங்களுக்கு அந்த மனதுருக்கம் இருக்கிறது என்றால் நீங்களும் நோயாளிகளை குணமாக்கும். கனிகள் இருக்கும் பொழுது வரங்கள் நீங்கள் கேட்காமலேயே செயல்படும். அதனால வந்து டோன்ட் கோ ஆஃப்டர் கிஃப்ட்ஸ். எனக்கு வர வேணாண்டவரே, வர வேணாண்டவரே, ஆண்டவர் பிடிச்சி தொங்க கூடாது. ஏன்னா ஆண்டவர் வந்து வரங்களை கொடுப்பதற்கு நீங்கள் கேட்பதிலே எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறீர்களோ அதை காட்டிலும் அவர் கொடுப்பதிலே ஆர்வமாக இருக்கிறார். ஆக இந்த கனிகளில் நீங்கள் உறுதிப்படும் பொழுது வரங்கள் அவை தானாகவே செயல்பட ஆரம்பித்து விடும். ஆகவே வரங்கள் வரலைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படாதீங்க. காரணம் என்னன்னா, நம்மகிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு இருக்கும். அதற்கு அந்த வரம் செயல்படுவதற்குரிய கனி என்னன்னு பார்த்து அந்த கனி உங்கள்கிட்ட இருக்கான்னு செக் பண்ணு. அப்படி இல்லைன்னா அதை சீர்படுத்திக்கங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரங்கள் செயல்படும். தெர் இஸ் எவ் லாஜிக் பிஹைண்ட் எவ்ரிஸ். கிறிஸ்டியானிட்டி இஸ் அ சயின்ஸ், சரிங்களா? கிறிஸ்டியானிட்டி இஸ் அ சயின்ஸ், சயின்டிபிக் ரிலிஜியன். வி ஹாவ் லாஜிக் இன் எவ்ரி திங். ஆகவே வரங்கள் கனிகள் செயல்படுவதும் ஒரு ஒரு சயின்டிபிக்கா, ஒரு சிஸ்டமேட்டிக்கா, ஆர்டர்லியா தான் நடக்குது, சரிங்களா? அதான் சொல்லுங்க, கிறிஸ்டியானிட்டி இஸ் அ சயின்ஸ். வி ஹாவ் ரீசன்ஸ் ஃபார் எவ்ரி திங். ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் ஹீலிங். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான வரம் நான் மறந்து விட்டது, இன்டர்பிரேஷன் ஆஃப் டங்ஸ். அது ஒரு அதிசயமான, ஒரு அருமையான வரம் சகோதரர்களே. உங்களிடத்திலே வந்து இன்டர்பிரேஷன் ஆஃப் டங்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நபர் இருந்தால் அது விசுவாசத்திற்கு அதே போல ஒரு பூஸ்டே இல்லை. எனக்கு தெரியும், ஒருத்தர் வந்து நிறைய ஊழியக்காரங்களை பார்த்துருக்கேன், இன்டர்பிரேஷன் ஆஃப் டங்ஸ் இல்ல ஒரு ஊழியக்காரர்களை பார்த்திருக்கேன். அவர்களே அந்நிய பாஷை பேசி அந்த அந்நிய பாஷைக்குரிய விளக்கங்களையும் கூறுவார்கள். அவர் கூறுவதும் கரெக்டாக இருக்கும். அவர் என்னத்தையோ பேசிட்டு என்னத்தையோ சொல்றாரு அப்படிலாம் சொல்ல முடியாது, சரிங்களா? அந்த சூழ்நிலைக்கு மிகவும் பொருத்தமான காரியங்களை அந்நிய பாஷையில பேசி அதற்குரிய விளக்கங்களை கடவுளிடமிருந்தே பெற்று சபையிலே தெரிவிப்பார்கள். அதான் வந்து இன்டர்பிரேஷன் ஆஃப் டங்ஸ். டங்ஸ் இஸ் நாட் அ பிளைண்ட் கிஃப்ட். டங்ஸ் இஸ் வந்து ஒரு குருட்டுத்தனமான வரம் சொல்றேன். தெரியாத பாஷையில பேசணுங்கிறதுக்காக அது வரம் தப்பான வரம் என்று ஆகிவிடாது. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்றால் அது அவசியம். இப்ப இன்டர்பிரேஷன் ஆஃப் டங்ஸ் இருக்கும்பொழுது நீங்க புரிஞ்சுக்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். அந்நிய பாஷையில் நடக்கும் பொழுது என்ன நடக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த மாதிரி ஒரு வரம் இருக்கின்றது. இந்த வரம் உள்ள ஊழியர்களும் இருக்கின்றார்கள், நம் நடுவிலேயே இருக்கின்றார்கள். ஆக இன்டர்பிரேஷன் ஆஃப் டங்ஸ் ஒரு வண்டர்ஃபுல் கிஃப்ட். ஏன்னா வந்து இப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு கோஆர்டினேஷன் இருக்கு. இப்ப நான் டங்ஸ் பேசுறேன், என் பக்கத்தில் ஒருத்தர் இன்டர்பிரேஷன் பண்றாருன்னா எனக்கு அவருக்கு இடையில் ஒரு ஆவியில் ஒரு நல்ல கோஆர்டினேஷன் இருக்கு. நான் என்ன ஸ்பீட்ல வந்து என் லாங்குவேஜ் ஃபுளோ ஆகுதோ அதே ஸ்பீட்ல வரணும். எனக்கு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷனை பிரேக் பண்ண அப்படியே நிக்க, எனக்கு ஒரு வார்த்தை இங்க திக்குச்சுன்னு வச்சுங்களேன் அதே வார்த்தை அங்க விளக்கம் வரும்பொழுது நிக்கும். நான் பேசுகின்ற ஒரு சில வார்த்தைகள் காதல விழுகல அப்படிங்கும் பொழுது அந்த வார்த்தைகள் வந்து அவருக்கு விளக்கம் வராது. ஆனா நான் பேசுறதுனா வந்து இட் இஸ் வண்டர்ஃபுல் டு சி. நீங்கள் பார்க்க வேண்டும் என்று பார்த்தால்தான் வந்து அது ஒரு விசுவாசம் பலப்படும். அதற்குரிய வாய்ப்பை உங்களுக்கு ஆண்டவர் தர வேண்டும் என்று நான் மன்றாடி கொள்வேன். ஆனாலும் இப்பொழுதைக்கு இதை குறித்த ஞானம் உங்களுக்கு இருந்தால் அது போதும். கட்டாயமா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கடவுள் தருவார். நான்லாம் பார்த்திருக்கேன், இன்டர்பிரேஷன் ஆஃப் டங்ஸ் ஐ ஹவ் சீன். அதனால இவ்வளவு தூரம் உறுதியாக என்னால் பேச முடிகின்றது. திஸ் இஸ் இன்டர்பிரேஷன் ஆஃப் டங்ஸ். இது மாதிரி வந்து நிறைய வரங்கள் இருக்கக்கூடிய சகோதரர்களே. பேய்களை துரத்துகின்றது ஒரு வரம், அற்புதங்களை அதிசயங்களை செய்யணும். பாத்தீங்கன்னா ஒரு சில ஊழியர்கள்லாம் வந்து ஜப கூட்டம் நடக்கும் பொழுது திடீர்னு மழை பயங்கரமா வந்துடும். மழை வருதுன்றோ இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா. உடனே இவங்க ஆண்டவரத்துல மன்றாடுவார்கள், ஆண்டவரே இந்த மாதிரி ஜப கூட்டம் நடத்தலான்னு இருந்தே மக்கள் இவ்வளவு தூரம் ஆர்வமா வந்திருக்கிறாங்க, மழை வந்துருச்சுன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் ஜபத்திற்கு இறங்கி மழையை நிறுத்துவார். இது எப்படி நடக்குது? இது பேர் வந்து இதான் வந்து ஒர்க்கிங் ஆஃப் மிராக்கிள்ஸ். இது ஒரு வரம். இந்த மாதிரி வந்து இன்னும் ஒரு சில சின்ன சின்ன வரங்கள்லாம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வரங்கள்ல, ஹோலி வீப்பிங் ஒரு வரம் இருக்கு, ஹோலி டான்சிங் ஒரு வரம், ஹோலி சிங்கிங் ஒரு வரம் இருக்கு, ஹோலி லாஃபிங் ஒரு வரம் இருக்கு. எல்லாம் பரிசுத்தாவியான வரும் போது ஒரு சிலர் மெய் மருந்து சிரிப்பான், ஒரு சிலர் மெய் மருந்து அழுகுவாங்க, ஒரு சிலர் மெய் மருந்து ஆடுவார்கள். பரலோகத்துல வானதூதர்கள் கடவுளை துதித்து ஆடுவதை போல் இருக்கும், பாடுவதை போல் பார்ப்பதற்கு அவ்வளவு இனிமையாக இருக்கும். ஒரு நல்ல கோஆர்டினேஷன் இருக்கும், நல்ல கண்ட்ரோல் இருக்கும். அதே மாதிரி பரிசுத்தாவியின் வரங்களை வந்து நீங்கள் நினைச்சா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? அது வந்து செயல்படுத்தக்கூடிய இடங்கள் தான் நீங்க செயல்படுத்தணும். உங்களையும் மீறிலாம் வந்து ஆவியானவருடைய வெளிப்பாடு வராது. ஆவியானவருக்கு எந்த சூழ்நிலையை வரத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதும் தெரியும். ஒரு சூழ்நிலையை வரத்தை செயல்படுத்தினால் அந்த வரத்தை குறித்து தவறான அபிப்பிராயம் வந்துவிடும் என்றால் நிறுத்திக் கொள்ளுங்கள். இட் இஸ் வெல் விதின் யுவர் கண்ட்ரோல். இல்ல என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாம நான் பேசிட்டேன் அப்படின்னு சொன்னா தேர் இஸ் சம் வீக்னஸ் இன் யூ, அது தப்பு. ஒருவேளை இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நீங்க அதை உங்களால் முடியாம பண்ணிடலாம், ஆனாலும் தொடர்ந்து நம்ம ஆவிக்குள்ள வளரும் பொழுது இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கூடிய எபிலிட்டிஸை நம்ம வளர்த்தோம், அதுவும் முக்கியம். சீராக சிறப்பாக வளர்ந்து நல்ல முறையிலே ஆண்டவருடைய வார்த்தையை பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி ஒரு சில டிப்ளமேட்டிசம் இஸ் ஆல்சோ ரிக்வயர். அது நம்ம போக போக நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். கண்ணை மூடிட்டு நம்ம வந்து படிச்சவங்க சரிங்களா, படிக்காதவங்க மாதிரி வந்து கண்ணை மூடிட்டு ஒரு விஷயத்த நம்பவும் கூடாது, அதை செயல்படுத்தவும் கூடாது. ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளுங்கள். எவ்ரி திங் இஸ் வித்இன் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் சரிங்களா. இயேசு கிறிஸ்து குருட்டுத்தனமான கடவுள் இல்லவே இல்லை, சொன்னேன். கிறிஸ்டியானிட்டி இஸ் அ சயின்ஸ், யூ கேன் ப்ரூவ் எவ்ரி திங் இன் கிறிஸ்டியானிட்டி. சொல்லுகிறேனே, ஒருவன் வந்து ஏழையாக பிறப்பதற்கும் காரணம் இருக்கின்றது, பணக்காரனாக பிறப்பதற்கும் நொண்டியாக பிறப்பதற்கும் ஞானியாக பிறப்பதற்கும் காரணம் உண்டு. எல்லாத்துக்குமே காரணம் உண்டு சகோதரர்களே. ஏதோ கடவுள் வந்து எனக்கு வந்து தப்பு செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லாதீங்க. அது என்ன காரணம் என்பதையெல்லாம் இப்போதைக்கு என்னால் விலைக்கு சொல்லுவோம், இது என்னுடைய டாபிக்லயே அதுக்குள்ள வராது. ஆனால் பின்னாடி வந்து உங்களுக்கு யாராவது சந்தேகம் இருந்துச்சு என்கிட்ட வந்து கேளுங்க, எனக்கு முடிஞ்சா சொல்லித்தரேன். ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் த ஃப்ரூட்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆகவே இப்போ பரிசு இந்த இந்த செஷன்ல நம்ம என்னென்ன பார்த்துருக்கிறோம்னா, பரிசு தாவியானவர் என்பவர் யார், எதற்காக பரிசு தாவியா நமக்கு தேவை, ஏன் பரிசு தாவியானவரை குறித்து இப்படி ஒரு தப்பான அபிப்பிராயம் மக்களிடத்தில் இருக்கின்றது, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பாட்டில் பார்த்தோம். அப்புறம் பரிசுத்தாவியானவர் ஒருவன் வந்து அபிஷேகம் செய்யப்படும் பொழுது என்ன நடக்கிறது, பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்ற பின்பு நம்முடைய வாழ்க்கையில எத்தகைய மாற்றங்கள் வருகின்றன, இதையெல்லாம் அடுத்த பாட்டில் பார்த்தோம். அதுக்கப்புறம் பரிசுத்தாவியின் வரங்கள் எவை எவை, பரிசுத்தாவியின் வரங்கள் செயல்படுவதற்கு என்னென்ன காரணங்கள் அவசியமாக இருக்கின்றன, பரிசுத்தாவியின் கனிகள் என்பது யாது, கனிகளுக்கும் வரங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன, எதற்காக கனிகள் வேண்டும், எதற்காக வரங்கள் வேண்டும், இவ்வளையாற்றையுமே என்ன வந்து என்னால் என்ற அளவுக்கு நான் எடுத்து சொல்லியிருக்கின்றேன். கடவுள் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். கடவுள் எனக்கு இலவசமாக கொடுத்ததை நான் உங்களுக்கு இலவசமாக பகிர்ந்து கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொண்டதை எல்லாருக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி நற்செய்தியை அறிவிப்பது என்பது நம்முடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கடமை. நாம் நற்செய்தியை அறிவிக்கவில்லை என்றால் பாவம் செய்கிறோம் என்று கூட நான் சொல்லுவேன். ஏனென்றால் இயேசுநாள் சொன்ன முன்னாடியே சொன்ன, எனக்கு ஆதரவாக இல்லாதவன் எனக்கு எதிராக இருக்கிறான், என்னோடு சேகரிக்காதவன் சிதறடிக்கிறான். ஆகவே நாம் பரிசுத்தாவின் வரங்களை பெற்றுக்கொள்வோம், அதை நம்முடைய ஞான வளர்ச்சிக்காகவும் மக்களுடைய ஞான வளர்ச்சிக்காகவும் பயன்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.